அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளைமெல்லாம் ஓங்குக. உழல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உரு விளங்க உயிர் விளங்க, உணர்ச்சி எது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெரும் தாயாம், மறுவிளங்கு குழல் வழி வள்ளி மகிழ்ந்தொருப்பால் விளங்க. வயங்கு மணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்குழந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே, அன்பினும் வளைகுட்படுபரம் பொருளே, அன்பினும் கரத்தமரமுதே, அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிரறிவே, அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி. அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2018 நவம்பர் மாதம் 25 வரலாறு யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரடி நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வில் அருட்பா அமுதம் என்ற தலைப்பில் அருட்பெரும் ஜோதி அட்டகம் பாடல் இசை விளக்கம் மற்றும் கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது. இதை தம்பதியராக திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களும் தெய்வ திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களும் பெங்களூரிலிருந்து நமக்காக வழங்க உள்ளார்கள். தனலட்சுமி அம்மா அவர்களையும் ஆனந்த பாரதி ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வந்தனம் கூறி வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம்
எல்லாருக்கும். வணக்கம்.
தற்போது நம்முடைய ஜெயராஜ் ஐயா அருட்பாக்களை பாடி நிகழ்ச்சியை தொடங்குவார்கள்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஐயா அம்மா தனலட்சுமி ஞான தனலட்சுமி அம்மா வணக்கம், வந்தனம். ஆனந்த பாரதி ஐயா வணக்கம், வந்தனம்.
ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
ஐயா அருளே உணர்த்த அறிந்து கொண்டே, அடுத்த தருணம் இது என்றே, இருளே தொலைந்த வீரர் அனைத்தும் என்னை விட்ட கன்றே, ஒளிந்தனவாக இருளே சிற்றம் வளர்த்தாடும் சிவமே, எல்லாம் செய்ய வல்ல பொருளே, இனி நான் வீண் போது போக்க மாட்டேன் கண்டாயே, கண்டே கழிக்கும் பண்பாட்டு இது என்றருள் உணர்த்த கொண்டே அறிந்து கொண்டே, நல்குறிகள் பலவும் கூடுகின்றே பொறிவாருக்கு அருளும் பெருஞ்சோதி கருணை பெருமானே, உண்டே அமுதம் உணர்கின்றே, உன்பேன் துன்பம் ஒழித்தேனே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி ஜெயராஜய்யா. தற்போது நம்முடைய நிகழ்ச்சிக்கு வரலாம். இன்றைய நிகழ்ச்சியை நமக்காக நடத்தி கொடுப்பவர்கள் திரு ஆனந்த் தெய்வ திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களும் திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களும். ஆனந்த பாரதி ஐயா நம்மளுடைய நிகழ்ச்சியில் பலமுறை பங்கு கொண்டுள்ளார்கள். இந்த வருடத்தின் துவக்கத்தில் முதல் நிகழ்ச்சியாக ஐயாவினுடைய நிகழ்ச்சி இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியும் அவர் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களும் அவருடைய துணைவியார் திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களும் நம்முடைய நிகழ்ச்சியில் ஏற்கனவே கலந்து கொண்டுள்ளார்கள். அம்மா அவர்கள் அருட்பா பாடல்களை இனிமையாக பாடக்கூடியவர். அவரும் ஆனந்த பாரதி ஐயாவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நமக்காக அருட்பெருஞ்சோதி அட்டகம் அதை பாடலாக பாடி அதற்கான விளக்கத்தையும் தந்து நம்மோடு கலந்துரையாடல் செய்ய உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெறுவதாக இல்லை, இருந்தாலும் மஞ்சுளா அம்மா அவர்கள் இந்த வார நிகழ்வு நடக்க இருப்பதாக இருந்தது. ஆனால் அவர் இருக்கும்
இடத்தில் அந்த போன் நெட்ஒர்க் சரியாக இல்லாத காரணத்தினால் அவரால் இன்றைய நடத்த அந்த நிகழ்ச்சியை நடத்த இயலவில்லை. உடனே பாரதி ஐயாவை, ஆனந்த பாரதி ஐயாவை தொடர்பு வந்து கேட்டபோது அவரும் உடனே அதற்கு சம்மதித்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஒத்துக்கொண்டார்கள். இந்த குறுகிய காலத்தில் நமக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்த ஒத்துக்கொண்ட ஆனந்த பாரதி ஐயா அவர்களுக்கும் தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வள்ளல் பெருமான் தலைமையில் அவரோடு அவருடைய ஏற்பாட்டின் பேரிலே நடப்பதாக நாம் அனைவரும் கருதுகின்றோம். அதே போலவே இந்த நிகழ்வும் நடைபெறுவதாக கருதுகின்றோம். இந்த நிகழ்ச்சி முதல் மீண்டும் பலமுறை இந்த அருட்பாமுதம் என்ற நிகழ்ச்சி மாதந்தோறும் நடத்துவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். விரைவில் அதை பற்றி நாம் அறிவிப்போம். அதன் முதல் வெள்ளோட்டமாக இன்றைய அருட்பாமுதம் நிகழ்ச்சி அருட்பெருஞ்சோதி அட்டகத்துடன் ஆரம்பிக்க உள்ளது. மீண்டும் ஒரு முறை தெய்வ திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களையும் தெய்வ திரு ஆனந்தபாஜி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அம்மா வணக்கம்.
வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா.
ஐயா நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம் ஐயா.
சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, சொல்லா நெறியே குவலயமெல்லாம் உண்டுக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருள் பழுத்த செழுங்கனியே, அகம் பழுத்த சிவஞான அமுதே, முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை, யமக்கடித்த தெய்வமன பூவே, என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வரும் மணியே, மேமை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க, நின் அருளை சிந்தித்தேனே. எல்லா அன்பர்களுக்கும் இந்த தொலைபேசியில் வாயிலாக இந்த வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தினை மனமொழி மேகலால் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வள்ளல் பெருமானுடைய பெரும் கருணையினாலே சத்ரிசாரம் என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல நிகழ்வானது தொடர்ந்து யூனிவர்சல் மிஷன், வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாக மிகச்சிறப்பாக வாரம் வாரம் நல்ல பெரியோர்களை கொண்டும் நல்ல அனுபவஸ்தர்களை கொண்டும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதோடு கூட அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் முதலிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. அதை உண்மையாகவே நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மட்டும் பயன்படுவது அல்லாமல் இது மற்றவர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சியை, அன்பர்கள் பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இதை பதிவு செய்து அந்த நிகழ்ச்சியையும் தாங்கள் வள்ளலார் ஸ்பேஸ் இணையதளத்திலே பதிவிட்டு வருவது ஒரு மிகச்சிறந்த ஒரு முயற்சி ஆகும். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்விலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் கூட பிறகு இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு வள்ளலார் ஸ்பேஸ் இணையதளத்திலிருந்து இதை கேட்பதற்குரிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. இந்த நல்ல முயற்சிக்கு வள்ளல் பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு என்றைக்கும் துணை செய்து உங்களுக்கு நல்ல ஞான செய்திகளை வள்ளல் பெருமானுடைய திருவருளால் அதை அறிவித்து அதை நீங்கள் அனுபவத்தில் பெற்று அடைவதற்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்கள் அருளி இருக்கக்கூடிய இந்த அருட்பா, திருவருட்பா என்று சொல்லக்கூடிய இது மிக ஒரு உயர்ந்த அற்புதமான ஒரு பொக்கிஷமாகும். அப்படிப்பட்ட இந்த மிக உயர்ந்த இந்த அற்புதமான இந்த ஞான பொக்கிஷத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து ஒவ்வொரு பாடல்களிலேயும் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் முக்கியமானதாகவும் இன்றியமையாததாகவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த திருவருட்பாவை ஒரு பாடலை நாம் ஊன்றி படித்தாலே நாம் மிகப்பெரிய அனுபவங்களை பெற முடியும் என்று வள்ளல் பெருமானுடைய அணுக்க தொண்டர்களாக இருக்கின்றவர்கள் பாடியிருக்கின்றார்கள். ஒரு தரம் படிக்கின் உடல் பொறி கரணம் ஓய்ந்து உயிர் அனுபவம் கூடும். திருவருட்பாவை ஒரு பாடலை நாம் ஒருமுறை படித்தால் நமக்கு உயிர் அனுபவம் கூடும். இருதரம் அதையே முத்தரம் படிக்கின் எண்ணிலா சித்தி ஈந்து அருள் அனுபவம் கூடும். தருதரும் வல்லல் கனிவுடன் உரைத்த கவின் அருப்பாவில் ஓர் கவியே என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு பாடலை நாம் ஒரு தரம் படித்தால் அருள் அனுபவமும், அதை மறுமுறையும் மறுமுறையும் படிக்கின்ற போது நமக்கு இறை அனுபவம் முதலிய எல்லா அனுபவங்களும் கைகூடும் என்பது அந்த பாடலை படித்து அதை உணர்ந்து அதனுடைய பெருமைகளை மிக அழகாக அவருடைய சீடர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த அருட்பாவினுடைய பாடல்களை ஓரளவுக்கு அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது என்பது நமக்கு ஒரு இன்றியமையாததாகும். ஏனென்று சொன்னால் திருவருட்பா மிக எளிமையான பாடல்தான். அதாவது இதற்கு முன்பு எழுதப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் விட திருவருட்பாவினுடைய பாடல்களும் அதிலே வள்ளல் பெருமான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்களும் மிக எளிமையாக படித்தவர்க்கும் பாமரர்க்கும் ஆகிய இந்த இரண்டு பேருக்கும் புரிய வேண்டும் என்கின்ற அந்த கருணையின் அடிப்படையில் வள்ளல் பெருமான் தன்னுடைய அருட்பாக்களை அதிலே பொருட்செறிவு மிக அதிகமாக இருக்கிறது, தத்துவ கருத்துக்கள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதிலே வார்த்தை பிரயோகம் என்பது வள்ளல் பெருமான் அதிலே பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்பது மிக எளிமையானதாக போட்டுத்தான் அந்த பாடல்களை எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தவக்குறை நமக்கு அவ்வளவு அதிகமாக தமிழிலே ஒரு எளிமையான பயிற்சி என்பது வருகிற காலத்தில் இல்லாமல் போகிறது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த தலைமுறை இடைவெளியிலே ஒவ்வொரு தலைமுறையும் மாறுகிற பொழுது இப்பொழுது ஆங்கிலத்தினுடைய தேவை மிக அதிகமாக இருப்பதினாலே நம்முடைய குழந்தைகளும் கூட எல்லோரும் ஆங்கில கல்வியை படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் மட்டுமல்ல இந்தியாவிலே கூட, இந்தியாவினுடைய கிராமங்களிலே கூட இன்றைக்கு ஆங்கில பள்ளிகளிலே ஆங்கில மொழியிலே சிறு வயதிலிருந்து படிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். தமிழ் என்பது அவர்களுக்கு ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே அவர்களுக்கு பேசக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறதே தவிர தமிழ் இலக்கியங்களிலே அல்லது தமிழிலே கொஞ்சம் ஆழமான சொற்களை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அதை நாம் யாரும் இதிலே யாரையும் நாம் குறை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அந்த தாய்மொழிகளை மீறி ஆங்கிலத்தினுடைய தேவை அதிகமாக இருப்பதினாலே மக்கள் அதை படிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே அதனாலே எளிமையாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய திருவருட்பா பாடலும் கூட இப்பொழுது அந்த பாடலுக்கும் உரை முதலியவைகள் நமக்கு இந்த காலகட்டத்திற்கு தேவைப்படுவதாக இருக்கிறது. இதற்கு முன்பு உள்ள தலைமுறையிலே அதற்கு முன்புள்ள தலைமுறையினருக்கு இது அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் நம்முடைய தலைமுறையினருக்கு இது நிச்சயமாக தேவைப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் திருவருட்பாவை படிப்பதற்கு ஒருவருக்கு நன்றாக தமிழ் தெரிந்து விட்டது, அதனால் அவர் படித்தால் அவருக்கு அது புரிந்துவிடும் என்று சொன்னால் அதையும் நாம் 100% சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் திருவருட்பாவிலே வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய அதனுடைய ஆழமான கருத்துக்கள் அந்த ஒவ்வொரு பாடலிலேயும் அந்த கலை சொற்களும் வேறு ஒன்று இருக்கின்றன. எனவே வேதாந்தத்திலும் சித்தாந்தத்திலும் ஓரளவுக்கு அடிப்படையான அந்த சொற்களை தெரிந்து கொண்டு அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்களினாலே மிக எளிமையாக அந்த பாடலை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு வசதியாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையிலே இப்பொழுது நமக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை என்பதினாலே நாம் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஓரளவுக்கு அந்த கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய அருளாளர்கள் நம்முடைய சன்மார்க்க பெரியவர்கள் இதற்காக உரை நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். வள்ளல் பெருமானுடைய மாணவர்கள் அரண்வாயில் வெங்கடசுப்பு பிள்ளை மற்றும் நிறைய சன்மார்க்க அன்பர்கள் பல காலங்களிலே தோன்றி பல உரை நூல்களை செய்திருக்கின்றார்கள். அது உண்மையாகவே நமக்கு பயன்படுவதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த தலைமுறையிலே தோன்றிய நமக்கும் கூட அந்த உரை நூல்களினுடைய அடிப்படையிலே அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வசதியாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த திருவருட்பாவை நாம் புரிந்து கொள்வது அதனுடைய உட்கருத்தை நாம் ஒவ்வொரு சொல்லாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கூட அவசியம் அல்ல. வள்ளல் பெருமான் அந்த பாடலிலே மைய கருத்தாக என்ன சொல்கிறார், அவர் சொல்ல வருகின்ற கருத்து என்ன, அடிப்படையான கருத்தை நாம் புரிந்து கொண்டாலே வள்ளல் பெருமானுடைய அந்த மனக்கருத்தை அவர் சொல்லக்கூடிய அந்த அந்த அனுபவத்தை அவர் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். எனவே நாம் அதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே ஒரு நிகழ்ச்சியாக இதை தயவு திரு பிரசன்னா ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த வாய்ப்பும் ஒரு நல்ல வாய்ப்பு. ஏனென்று சொன்னால் இதை பேசுபவர்களுக்கும் அதை கேட்பவர்களுக்குமாக இரண்டு பேருக்கும் அந்த சன்மார்க்க தொண்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் வள்ளல் பெருமானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு இந்த உரை தொடங்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல முற்படுகிறேன். இப்பொழுது ஒரு உரை நாங்கள் சொல்லுகிறோம், இப்பொழுது இதை நாங்கள் ஏதோ விளக்கம் தருகிறோம் என்று சொன்னால் இது முழுமையான விளக்கமா என்று சொன்னால் நிச்சயமாக இது முழுமையான விளக்கம் அல்ல. ஏனென்று சொன்னால் அருளாளர்களுடைய பாடல்களை நாம் சிந்திக்க 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 அது எப்படி கடலிலே எப்படி ஆழம் சென்று கொண்டே இருக்குமோ, கடலிலே மேலே நீர் இருப்பது போல தோன்றுகிறது, ஆனால் நாம போக 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 அந்த கடலுடைய ஆழம் அதிகரித்து போகிறது. அதே போல அருளாளருடைய பாடல்கள் நான்கு விதமான பொருட்களை உடையது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லா அருளாளர்களும் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் நான்கு விதமான பொருள்களை உடையது. அந்த பொருள்கள் முறையே புறப்புற பொருள் அகப்புற பொருள் அகப்பொருள் என்று நான்கு வகையாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. புறப்புற பொருள் என்பது வெளிப்படையாக அந்த பாடலை படித்த உடனே நமக்கு தோன்றுகிற ஒரு கருத்து, ஒரு மைய கருத்து. ஓ, இந்த பாடலிலே இப்படி சொல்லி இருக்கிறார் என்று அந்த பாடலை ஒரு அனுமானத்திலே உணர்ந்து கொள்ளக்கூடிய, அதை படித்த உடனே நமக்கு தோன்றுகிற ஒரு கருத்து. அதற்கு அடுத்ததாக புறப்புற பொருள் என்பது இது. அதற்கு அடுத்ததாக புறப்பொருள் என்பது அதிலே செய்யுள், இலக்கணம், எதுகை, மோனை முதலியவைகளை ஆய்வு செய்து கொஞ்சம் இலக்கிய இலக்கண கண்ணோட்டத்தோடு அதை பார்த்து அதிலே வரக்கூடிய அந்த இன்பத்தை, அந்த மொழி இன்பத்தையும், அதிலே வரக்கூடிய அந்த கருத்து இன்பத்தையும் அனுபவிப்பது புறப்பொருளாகும். அதற்கு அடுத்ததாக அகப்புறப்பொருள் என்பது அதை தத்துவங்களோடு, வேதாந்தத்தோடு, சித்தாந்தத்தோடு, சாஸ்திரங்களோடு ஒப்புமைப்படுத்தி பொருள் காண்பது என்பது அகப்புற பொருளாகும். நிறைவாக அகப்பொருள் என்பது அனுபவ பொருள். அந்த பாடலை நாம் படிக்கின்ற போது, அந்த பாடலினுடைய கருத்து நமக்கு அனுபவமாகிற போது நமக்கு அந்த அகப்பொருள் விளங்கும். அப்படி புறப்புற பொருள் அகப்புற பொருள் என்று எல்லா அருளாளர்களும் எழுதியிருக்கக்கூடிய பாடல்களுக்கு இப்படி உரை இருக்கிறது. எனவே அந்த அகப்பொருளை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பயணத்தை நோக்கி, அந்த அருட்பாக்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த பயணத்தை நோக்கிதான் நாம் செல்கிறோம். அதற்கு முதற்படியாக புறப்புற பொருளிலே இந்த பாடலிலே என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை தான் நாம் இன்றைக்கு சொல்ல போகிறோம். அதே நேரத்திலே அதில் இருக்கக்கூடிய ஒரு சில தத்துவ கருத்துக்களை இது இன்னது என்று ஒரு அடையாளப்படுத்தி காட்டுகிறோம். அதோடு கூட ஏதாவது கடினமான சொல், தமிழ் சொல் இருந்தால் அதற்கு நாம் ஒரு விளக்கம் சொல்கிறோம். மிக எளிமையாக இந்த அமைப்பை நாம் வைத்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் அது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அந்த பாடல் உங்களுக்கு ஒரு முறை அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால், அதற்கு பிறகு அந்த பாடலை நீங்கள் படித்து 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 இறைவனுடைய திருவருளாலே, வள்ளல் பெருமானுடைய குருவருளாலே அந்த கருத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அது உங்களுக்கு ஒவ்வொரு விதமான அந்த அனுபவத்துக்கு ஏற்ப, ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ப அதற்கு மேலும் 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 கடலுக்குள்ளே போனால் ஆழம் தோன்றுவது போல உங்களுக்கு ஆழமான பொருட்கள் விளங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது இந்த அருப்பெருஞ்சோதி அட்டகம் என்பதற்குள் நாம் புகுவதற்கு முயற்சிக்கின்றோம். வள்ளல் பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு, வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அவருடைய இந்த பாடலுக்கு உரை சொல்ல முற்படுகின்றோம். அருப்பெருஞ்சோதி அட்டகம் என்கின்ற இந்த பதிகம் எட்டு பாடல்களை உடையதாக இருக்கிறது. இது ஆறாவது திருமுறையிலே அமைந்திருக்கக்கூடிய பதிகம். இது எல்லோருக்கும் தெரியும். அருப்பெருஞ்சோதி அகவல் அந்த பெருநூல் ஓதப்பட்ட பிறகு, அதை ஓதி முடித்த பிறகு அதற்கு நிறைவு செய்யும் பொருட்டாக இந்த அருப்பெருஞ்சோதி அகவல் நாம் இன்று வரை சன்மார்க்க பரவிலே நம்மால் ஓதப்பட்டு வருகின்றது. அதாவது இந்த அருப்பெருஞ்சோதி அட்டகம் என்கின்ற பெயர் வள்ளல் பெருமானே இந்த பதிகத்துக்கு வைத்தது. அதாவது திருவுருட்பா பதிகங்கள் ஆறு திருமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆறு திருமுறைகளுக்குமான பதிகங்களை வகுத்து கொடுத்தவர், அதை ஆறு திருமுறைகளாக பகுத்தவர் வல் பெருமானுடைய அணுக்க தொண்டர் தொழுவூர் வேலாயுத முதலியார். அப்படி அந்த வேலாயுத முதலியார் அவர்கள் வள்ளல் பெருமானுடைய மாணாக்கர் அவர்கள் தொகுத்த அந்த நூலிலே வள்ளல் பெருமானிடம் இருந்து பாடல்களை வாங்கி, அல்லது வள்ளல் பெருமான் எழுதியிருக்கக்கூடிய பல இடங்களிலே சேர்ந்திருக்கிற பாடல்களை ஒன்று திரட்டி அதை ஒரு முறைப்படுத்தினார்கள். அப்படி முறைப்படுத்துகிற போது பல பதிகங்களுக்கு வள்ளல் பெருமான் தலைப்பிடாமல் இருந்தார்கள். அதற்கெல்லாம் அவர்கள் தொழூர் வேலாயுத முதலியார் அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள். பல பதிகங்களுக்கு வள்ளல் பெருமானே தலைப்பிட்டிருக்கிறார்கள், இந்த பதிகத்துக்கு இதுதான் பெயர் என்று. அந்த வகையிலே அருப்பெருஞ்சோதி அகவலுக்கு வள்ளல் பெருமான் அவர்கள் தலைப்பிட்டதாக தெரியவில்லை. அதாவது அங்கே அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி என்று முடிவதினாலே அதை அருப்பெருஞ்சோதி அகவல் என்று நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அருப்பெருஞ்சோதி அட்டகத்துக்கு அந்த எட்டு பாடல்களையும் எழுதி முடித்த பிறகு வள்ளல் பெருமான் அவர்கள் அந்த பதிகத்தினுடைய நிறைவிலே இது அருப்பெருஞ்சோதி அகவல் என்று அவர்கள் இது அருப்பெருஞ்சோதி அட்டகம் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார். அருப்பெருஞ்சோதி அகவலுக்கு வள்ளல் பெருமான் எந்த பெயரையும் குறிப்பிடவில்லை. இது நம்முடைய பூ பாலகிருஷ்ணன் பிள்ளை அவருடைய பதிப்பு, அல்லது நம்முடைய ஊரடிகளாருடைய அந்த ஆய்வு முன்னுரையிலே நாம் பார்த்தால் தெரியும். ஆனால் அருப்பெருஞ்சோதி அட்டகத்திற்கு வள்ளல் பெருமான் இது அருப்பெருஞ்சோதி அட்டகம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அதோடு கூட வள்ளல் பெருமானுடைய அருப்பெருஞ்சோதி அகவல் அவர்களே கைப்பட எழுதிய அந்த பிரதி நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதனாலே அருப்பெருஞ்சோதி அட்டகத்திற்கு வள்ளல் பெருமான் பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த அருப்பெருஞ்சோதி அகவல் அட்டகம் தத்துவ வெற்றி என்பதை ஒரு நோட்டு புத்தகத்திலே வள்ளல் பெருமான் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அப்படி அந்த ஒரு நோட்டு புத்தகத்திலே அவர்கள் எழுதியது இன்றைக்கும் நம்முடைய அந்த மூலப்பிரதி, வள்ளல் பெருமான் கைப்பட எழுதிய அந்த மூலப்பிரதி இன்றைக்கும் நமக்கு வடலூரிலே காண கிடைக்கிறது. இன்றைக்கும் தர்மசாலையிலே அது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நம்மாலே பார்க்க முடியும். சரி, இப்பொழுது நாம் இந்த அருப்பெருஞ்சோதி அட்டகம் என்கிற இந்த பகுதிக்கு போகலாம். இங்கே அட்டகம் என்று சொன்னால், இதற்கு அட்டம் என்று சொன்னால் எட்டு என்று பொருள். இந்த எட்டு பால்கள் உடைய ஒரு பதியமாக இது இருப்பதினாலே அருப்பெருஞ்சோதியை புகழ்ந்து அருப்பெருஞ்சோதியினுடைய நிலையை பேசுகின்ற, அந்த இறைவனுடைய நிலையை பேசுகின்ற எட்டு பாடல்கள் கொண்டிருப்பதினாலே இதற்கு அட்டகம், எட்டு பாடல்களுடைய தொகுப்பு என்று அருப்பெருஞ்சோதி அட்டகம் என்று வள்ளல் பெருமான் பெயரிட்டிருக்கின்றார்கள். அதை முன்னுதாரணமாக கொண்டுதான் அருப்பெருஞ்சோதி அகவலுக்கு அந்த பெயரை அன்பர்கள் இட்டிருக்கிறார்கள், அருப்பெருஞ்சோதி அகவல் என்று இட்டிருக்கிறார்கள். எனவே இந்த பாடல்கள், இதுல எட்டு பாடல்கள் இருக்கின்றன. இந்த எட்டு பாடல்களும் ஏதோ ஓரளவுக்கு சாதாரணமான பாடல்களாக இருக்கிறதா என்று யோசனை செய்தால் நிச்சயமாக இல்லை. இவை அனைத்தும் மிகுந்த தத்துவ தெரிவுள்ள பாடல்களாக இருக்கின்றன. அருப்பெருஞ்சோதி அகவல் எவ்வளவு விஷயங்களை தன் அகத்தில் கொண்டிருக்கின்றதோ அந்த அளவுக்கு அருப்பெருஞ்சோதி அட்டகமும் மிக முக்கியமான தத்துவ கருத்துக்களை, மிகவும் மிக மிக முக்கியமான பல அரிய கருத்துக்களை தன்னுள்ளே கொண்டிருப்பதாக அது அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இதற்கு முதற் பாடலாக அமைந்திருக்கின்றது அருட்பெரு வெளியில் என்கின்ற பாடல். இந்த பாடலிலே 12 விதமான அரும் தொடர்களை வள்ளல் பெருமான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அருட்பெரு வெளியில் இதிலே வள்ளல் பெருமான் ஒரு அமைப்பு முறையை வைக்கிறார்கள். அதாவது இப்பொழுது இது மேலிருந்து கீழிறக்கமாக வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். இதற்கு நாம் ஆரோகணம் அவரோகணம் என்று சங்கீதத்திலே சொல்லுவார்கள். பெரிய பொருளை முன்பு சொல்லி சிறிய பொருள்களை அதற்குள்ளே அடுக்கி கொண்டு போவது என்கின்ற முறை, இது அவரோகணம் என்று பெயர். அந்த முறையிலே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள், இங்கே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி திகழ்கின்றார் என்பதை முதல் நான்கு அடிகளிலே சொல்லி, அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தனக்கு எப்படி அனுபவ பொருளாக இருக்கிறார் என்பதை அடுத்த நான்கு அடிகளிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். முதல் நான்கு அடிகளிலே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கு இருந்து எப்படி அரசாட்சி செய்கிறார் என்பதை சொல்லுகிறார். அடுத்த நான்கு அடிகளிலே எங்கே அவர் வள்ளல் பெருமானுக்கு எப்படி அருள் செய்தார், அவருக்கு எப்படி அனுபவமாக இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். இப்பொழுது அருட்பெரு வெளியில், இங்கே வெளி என்று சொல்லுகிறார், ஸ்பேஸ் என்று சொல்லுகிறார். அருளாகிய பெரிய வெளியிலே, அருளாகிய பெரிய உலகத்தில், அருட்பெரு உலகத்தில். இப்பொழுது வெளியிலே பல வகையான உலகங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் எல்லாம் ஸ்பேஸில் இருக்கிறோம். இந்த ஸ்பேஸுக்குள்ளே பலவிதமான, அதாவது கேலக்சி, மில்கி வேஸ் என்று சொல்லப்படக்கூடிய அண்டங்கள், பேரண்டங்கள் இருக்கின்றன. அதற்குள் சூரிய குடும்பம், அதற்குள் பல வகையான கோள்கள், அதற்குள்ளே உலகம் இருப்பது போல அருப்பெருவெளியிலே அருளாகிய அந்த பெரிய உலகத்து, அருப்பெரு உலகத்து, அந்த உலகத்திற்குள்ளே அருட்பெரும் தலத்து. இங்கே தலம் என்று சொன்னால் விளங்குகின்ற இடம் என்று நாம் கூறலாம், ஒரு ஊர் என்று சொல்லலாம். அப்படி அருட்பெரும் தலத்து மேல்நிலையில், அந்த அருளாகிய வெளியிலே, அருளாகிய பேரருளாகிய அந்த உலகத்திலே, பேரொருளாகிய அந்த தலத்திலே, அந்த பேர் அருள் வடிவமாகிய அந்த நிலையிலே, அங்கே ஒரு இடம் என்று வைத்துக் கொள்ளலாம். இதை வள்ளல் பெருமான் ஒரு உருவகமாக சொல்கிறார்கள். அருட்பெருஞ்சோதி ஒரு உலகத்திலே, ஒரு தலத்திலே இருக்கிறதா என்று நாம் கேட்டால் அது அப்படி அல்ல. அருட்பெருஞ்சோதி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அருளே வடிவாக இருக்கிறது. அருள் என்பது என்ன என்று சொன்னால் மாறாத கருணை, என்றும் அழியாத கருணை, அதுவே அருள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த வள்ளல் பெருமான் ஜீவகாரணிய ஒழுக்கத்திலே சொல்லுகிறார்கள், அருள் என்பது கடவுள் தயவு, கடவுளின் இயற்கை விளக்கம் என்று அருள் என்பதற்கு மிக அழகான வரையறை கொடுத்திருக்கின்றார்கள். அதனாலே இங்கே கவியாக பாடலாக வருவதனாலே வள்ளல் பெருமான் அருளையே வெளியாக்கி, அந்த அருளையே உலகமாக்கி, அந்த அருளையே ஒரு தலமாக்கி, அந்த அருளையே ஒரு பீடமாக்கி, அந்த இடத்திலே அருள் வடிவிலே, அருட்பெரு வடிவிலே, அருட்பெரும் திருவிலே, அதாவது பொன் முதலியவைகள் செய்யப்பட்டிருக்கிற அந்த ஆகனம் போன்ற அந்த செல்வமாகி, அந்த அருட்செல்வமாகி அந்த இடத்திலே அமர்ந்து இருக்கக்கூடிய அருட்பெரும் பதியானவனே, பதி என்று சொன்னால் தலைவன் என்று பொருள், அருட்பெரும் அருளை உடைய பெரும்பதியாக இருப்பவனே, ஜீவகாருண்யத்தினாலும் சன்மார்க்க ஒழுக்கத்தினாலும் அன்பர்கள் பெறக்கூடிய அருள் அரும்பெரும் நிதியாக இருக்கக்கூடியவனே, அருள் நிதியாக இருக்கக்கூடியவனே, அருட்பெரும் சித்திகளை தந்து எனக்கு அமுதம் போன்று எனக்கு இனிக்கின்றவனே, அருட்பெரும் சித்தி என் அமுதே என்று சொல்கிறார். இங்கே சித்து என்பது வள்ளல் பெருமான் அகவலிலே பல்வகையான சித்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். அது கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி முதலிய பல்வேறு சித்தி நிலைகளை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். நாம் அதை இங்கே உய்த்து உணர்ந்து கொள்ளலாம். அருட்பெரும் சித்தி என் அமுதே. அதற்கு அடுத்ததாக எனக்கு அருட்பெரும் களிப்பாக இருக்கின்றவனே, களிப்பு என்று சொன்னால் இங்கே மகிழ்ச்சி, உள்ள மகிழ்ச்சி, உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷமாக இருக்கின்றவனே, அருட்பெரும் சுகமே, அந்த அந்த மகிழ்ச்சியினாலே எனக்கு வெளிப்படையாக புறத்திலே ஏற்படக்கூடிய சுகமாக இருக்கின்றவனே, எனக்கு அருட்பெருஞ்சோதியா, என்னுடைய அருட்பெருஞ்சோதி அரசே, எல்லா உலகங்களையும் உயிர்களையும் தன்னுடைய கருணையினாலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அருட்பெரும் ஜோதி அரசனே என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். எனவே முதல் நான்கு அடிகளிலே இறைவன் அருளே வடிவாக இருக்கிறார் என்பதை சொல்லுவதற்கு அவர் அருப்பெருவெளியில், அதற்குள் அருப்பெரும் உலகத்தில், அதற்குள் அருப்பெரும் தளத்தில், அதற்குள் அருப்பெரு நிலையில், அதற்குள் அருப்பெரும் பீடத்தில், அதற்குள் அருப்பெரும் வடிவத்திலே, அங்கே அருப்பெரும் திருவிலே அமர்ந்து அவர் அரசனாக அரசாட்சி செய்கிறார் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிட்டு, அப்படிப்பட்ட அந்த அருப்பெரும் பதி வள்ளல் பெருமானுக்கு சித்தியை தந்த அமுதாகவும், அருப்பெரும் நிதியாகவும், களிப்பாகவும், சுகமாகவும் விளங்குகிறார் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த அளவிலே இந்த பாடலை நாம் இப்போது நிறைவு செய்கிறோம். இந்த பாடலை திருமதி தனலட்சுமி அவர்கள் இப்போது பாடுவார்கள்.
அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. அருப்பெரும் ஜோதி அட்டகம். அருட்பெரு வெளியில் அருட்பெருக்கு, அருட்பெரு தலக்கு மேலையில், அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில், அருட்பெரும் திருவிலையவந்த, அருட்பெரும் பதியே அருப்பெரும் நீதியே அருப்பெரும் சக்தியும் அமுதே அருப்பெரும் கழிப்பே அருப்பெரும் சோகமே அருப்பெரும் ஜோதி என்னரசே அருப்பெரும் கழிப்பே அருப்பெரும் சோகமே அருப்பெரும் ஜோதியும்
இப்பொழுது அதற்கு அடுத்ததாக நாம் இரண்டாவது திருப்பாடலை அருப்பெருஞ்சோதி அட்டகத்தில் இருக்கின்ற இரண்டாவது திருப்பாடலை இப்பொழுது நாம் சிந்திப்போம். இதிலே இரண்டாவது பாடலாக இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான உண்மைகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் ஏலியன்ஸ் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், வேற்று கிரகவாசிகள் வேற்றுலக வாசிகள் என்பதை பற்றி எல்லாம் மிக பெரிய அளவிலே இன்றைக்கு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த பாடலிலே ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், நாம் எப்படி இந்த உலகத்திலே பஞ்சபூதங்கள் குடைதூழ நாம் ஒரு மனிதராக அல்லது ஒரு விலங்காக அல்லது ஒரு உயிரினமாக ஒரு செடியாக மரமாக எப்படி நாம் வாழ்கிறோமோ, இதை போல பல்வேறு கிரகங்கள் இருக்கின்றன, பல்வேறு அண்டங்கள் இருக்கின்றன, பல்வேறு புவனங்கள் இருக்கின்றன. அந்த அண்டங்களுக்குள்ளும் கிரகங்களுக்குள்ளும் புவனங்களுக்குள்ளும் பல்வேறு உயிர்கள் வாழுகின்றன. அந்த உயிர்கள் வாழ்வதற்கு துணையாக இறைவன் திருவருள் செய்கின்றான் என்று வள்ளல் பெருமான் இங்கே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால், நம்முடைய கண்ணுக்கு நம்முடைய அறிவுக்கு அல்லது நம்முடைய விஞ்ஞானத்தினாலே நம்மால் இன்றும் வேறு உலகவாசிகள் இருக்கிறார்களா என்று நம்மால் காண முடியவில்லை. ஆனால் வள்ளல் பெருமான் தன்னுடைய ஞான அறிவினாலே அதை வள்ளல் பெருமான் அவர்கள் உணர்ந்து இந்த அருட்பெருஞ்சோதி இந்த அட்டகத்திலே தெளிவாக சொல்லுகிறார். முதல் அடியிலேயே சொல்லுகிறார், குளவு பேரண்ட பகுதி. குளவு என்று சொன்னால் விளங்குகின்ற அல்லது சுழலுகின்ற, அதாவது இந்த உலகத்திலே இந்த பார்வெளி மண்டலத்திலே எல்லா அண்டங்களும் சுழன்று கொண்டிருக்கின்றன. எந்த அண்டமும் நிலையாக நிற்பதில்லை. இப்பொழுது பூமி கூட எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கிறது. எனவே அப்படி பேரண்டங்கள் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கின்றன, சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த அண்டங்கள் எண்ணிக்கையில் சொல்ல முடியுமா என்று சொன்னால், வள்ளல் பெருமான் சொல்கிறார்கள், அதை எண்ணிக்கையில் சொல்ல முடியாது. குளவு பேரண்ட பகுதி, இங்கே பேரண்ட பகுதி என்று சொன்னால் நாம் இதை ஒரு மில்கிவே என்று எடுத்துக் கொள்ளலாம். வள்ளல் பெருமான் அண்ட பகுதி என்று சொல்லாமல் இதை பேரண்ட பகுதி என்று சொல்கிறார், பெரிய அண்டம் என்று சொல்கிறார், பலவேறு அண்டங்களுடைய கூட்டம் என்று சொல்லுகிறார். எனவே இதை நாம் ஒரு மில்கிவே என்பது போல எடுத்துக் கொள்ளலாம். குளவு பேரண்ட பகுதி ஓர் அனந்தம் கோடி கோடி என்று குறிப்பிடுகிறார். அதாவது இதை ஒன்றா இரண்டா என்று சொன்னால் இட் இஸ் இன்ஃபினிட்டிவ், அதாவது இது எண்ணிக்கைக்கு உட்பட்டதல்ல, இது எண்ணிக்கை இல்லாததாக அனந்தம் கோடி என்று சொன்னால் எண்ணிக்கை இட முடியாதது, எண்ணில் அடங்காதது என்று அர்த்தம். அப்படி எண்ணிக்கையில் அடங்காத கோடி கோடியான அண்டங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அண்டங்கள் இருக்கின்றன, அந்த ஒவ்வொரு அண்டங்களுக்குள்ளும் பிண்டங்கள் இருக்கின்றன. இங்கே அண்டம் என்பது பெருவெளி அல்லது உலகங்கள், பிண்டம் என்பது அங்கே வாழக்கூடிய உயிர்கள். இப்போது செடி என்று ஒன்று இருந்தால் அந்த செடியும் கூட ஒரு பிண்டம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு விலங்கு இருந்தால் அந்த விலங்கும் ஒரு பிண்டம், அங்கே ஏதாவது மனிதர்களைப் போல உயிரினங்கள் வாழ்ந்தால் அதுவும் ஒரு பிண்டம். எனவே இப்படி உலகத்திலே இந்த உலகத்தை கடந்து பல்வேறு அண்டங்களிலே அந்த அண்டங்கள் இருக்கின்றன, அந்த அண்டங்களுக்குள்ளே பல்வேறு உயிர்கள் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். உளவு பேர் அண்ட பகுதி ஓர் அனந்தம் கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும், அங்கே நிழல் ஆங்காங்கே அந்தந்த இடத்தில் அந்தந்த உலகத்தில் அந்தந்த புவனத்தில் அங்கங்கே வாழக்கூடிய அந்த அந்த உயிரினங்கள் எல்லாவற்றுள்ளும் அந்த அண்டங்கள் எல்லாமுமாகவும், அதற்கு அடுத்ததாக நிகழ்ந்த பற்பல பொருள் திரளம். இப்பொழுது அண்டம் பிண்டம் ஆகிய இந்த இரண்டு மற்ற இப்பொழுது நாம் இங்கே பார்க்கிறோம், உலகத்திலே நமக்கு பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. பஞ்சபூதங்கள் என்பது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு முதலியவை நமக்கு பஞ்சபூதங்களாக சொல்லப்படுகின்றன. இந்த பஞ்சபூதங்களுடைய உதவியினால்தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே எல்லா உயிர்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கம் இல்லை என்று சொன்னால் இங்கே உலகத்திலே உயிர்கள் இயங்க முடியாது. அதை போல இதையெல்லாம் பொருட்கள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இதை போல ஒவ்வொரு உலகத்திலேயும் அந்தந்த உலகத்துக்கு ஏற்றது போல, அந்தந்த உலகத்துக்கு ஏற்றது போல, இன்றைக்கு நாம் இங்கே காற்றை சுவாசிக்கிறோம், வேறு உலகத்திலே அவர்கள் வேறு எதையாவது சுவாசிக்கலாம், அல்லது வேறு எதையாவது உண்ணலாம், அல்லது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அதை போல அங்கே அந்த உயிர்கள் இயங்குவதற்கு இருக்கக்கூடிய பொருளாகவும் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளங்குகின்றார். எல்லா அண்டங்களாகவும் விளங்குகின்றார். அந்த அண்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்களுக்குள்ளும் விளங்குகின்றார். அந்த உயிர்கள் நிகழ்வதற்கு, அந்த உயிர்கள் வாழ்வதற்கு இரண்டாவது பாடல்ல என்ன சொல்கிறார்கள் சொன்னா, அதாவது உலகு பேரண்ட பகுதியோர் அனந்த கோடி கோடிகளும். இந்த இந்த செய்தியை நம்ம பார்த்தோம். அதாவது அண்டங்கள் பல இருக்கின்றன, அந்த அண்டங்கள் அனந்த கோடிகளாக இருக்கின்றன. அந்த அண்டங்கள் அனந்த கோடிகளாக இருக்கக்கூடிய அந்த அண்டங்களாகவும் அங்கே விளங்கக்கூடிய உயிர்களாகவும் அந்த உயிர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு எல்லாம் ஒரு துணையாகவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகின்றார். அதற்கு அடுத்ததாக அதைத்தான் இங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும், அதாவது அங்கே அந்த உயிர்கள் வாழ்வதற்குரிய பொருட்களாகவும் அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகின்றார். அவர் எப்படி விளங்குகிறார் என்று சொன்னால், விலகுறாது, அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கூட, அந்த இடத்தை விட்டு, அந்த உயிர்களை விட்டு, அந்த பொருட்களை விட்டு கொஞ்சம் கூட விலகாமலும் அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் விளங்குகின்றார் என்று குறிப்பிடுகிறார். இங்கே அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் என்று சொன்னால், இறைவன் மூன்று விதமாக எல்லா உயிர்களுக்கும் அருள் பாலிக்கின்றான் என்று நம்முடைய தமிழ் சாத்திரங்கள் பேசுகின்றன. அதிலே இறைவன் ஒன்றாக இருக்கிறான், உடனாக இருக்கிறான், வேறாக இருக்கிறான் என்று மூன்று வகையாக நமக்கு இந்த சாத்திரங்கள் பேசுகின்றன. ஒன்றாக இருக்கிறான் என்று சொல்லுவது நம்முடைய உயிருக்குள் ஒளியாக இருப்பது. அதைத்தான் வள்ளல் பெருமானவர்கள் நம்முடைய அகவலிலும் குறிப்பிடுகிறார்கள். உயிருள் யாம் எம்முள் உயிர், இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி உயிருக்குள் ஒளியாக அந்த அருத்தெருஞ்சோதி ஆண்டவன் விளங்கி கொண்டிருக்கிறான். இது இறைவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் ஒன்றாக இருப்பது. அதற்கு அடுத்ததாக உடனாக இருக்கிறான் என்று சொன்னால், இப்பொழுது பஞ்சபூதம் முதலிய பொருட்கள், இப்பொழுது நாம் காற்றை சுவாசிக்கிறோம், இந்த தண்ணீரை அருந்துகிறோம், நாம் வெப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம், ஆக இப்படி பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. இந்த பஞ்சபூதங்களாகவும் இறைவன் இருக்கிறான். அதை உணர்த்துவதற்காகத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே அந்த பஞ்சபூதங்களுக்கும் அங்கே இறைவன் இருக்கிறான், அதற்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நமக்கு திருக்கோயில்கள் எல்லாம் கட்டி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தினுடைய பெயரை வைத்து, உதாரணமாக திருவண்ணாமலை என்று சொன்னால் அது நெருப்பு தலம், திருவானைக்கா என்று சொன்னால் அதற்கு ஒரு பஞ்சபூதத்துக்கு உரிய அது ஒரு தலம், திருவாரூர் என்றால் அது மண் தலம் என்று இப்படி ஒவ்வொன்றாக அதற்கு இறைவன் அங்கே விளங்குகிறான், இறைவன் அந்த பஞ்சபூதங்களுக்குள் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அப்படி வைத்திருக்கிறார்கள். எனவே இது இறைவன் நம்மிடத்திலே உடனாக விளங்கக்கூடிய ஒரு நிலை. இப்பொழுது ஒன்றாக இருந்தான், உடனாக இருந்தான், வேறாக இருக்கிறான். வேறு என்று சொன்னால் அவன் இறைவனாகவே இருந்து ஆணை செலுத்தி எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வது. ஆக இப்படி இறைவன் ஒன்றாக, உடனாக, வேறாக இருக்கிறான் என்கின்ற இந்த கருத்தை தான் வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்கிறார், அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் என்று சொல்கிறார். அகத்து என்று சொன்னால் ஒன்றாக இருப்பது, புறத்தும் என்று சொன்னால் வேறாக இருப்பது, மேலிடத்தும் என்று சொன்னால், மேலிடத்து என்று சொன்னால் வேறாக இருப்பது, புறத்து என்று சொன்னால் உடனாக இருப்பது. ஆக இப்படி இந்த வகையிலே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், கொஞ்சம் கூட நம்மை விட்டு விலகாமல் இந்த உயிர்களுக்கு
இருந்து அருள் பாலிக்கின்றார். அதுவும் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் சச்சிதானந்த வடிவமாக இருக்கிறார். அதைத்தான் இங்கே தமிழ் படுத்தி வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார், மெய் அறிவு ஆனந்தம் விளங்க என்று சொல்கிறார். எல்லா உயிர்களுக்கும் சத்து சித்து ஆனந்தம் விளங்க, அதாவது மெய் என்று சொன்னால் அது சத்து, அறிவு என்று சொன்னால் சித்து, ஆனந்தம் என்று சொன்னால் இன்பம். அதை வள்ளல் பெருமான் நம்முடைய விண்ணப்பங்களிலே தமிழ்படுத்தி மிக அழகாக அவர் குறிப்பிடக்கூடிய கருத்து இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம் என்று இதை மிக அழகாக அவர் தமிழ்படுத்தி சொல்லியிருக்கிறார். எனவே அப்படி இறைவன் எல்லா உயிர்களுக்குள்ளும், எல்லா அண்டங்களிலே வாழக்கூடிய உயிர்களுக்குள்ளும், அந்த உயிர்களுக்கு பயன்படக்கூடிய பொருள்களுக்குள்ளும் இறைவன் இருந்து அந்த உயிர்களுக்கு அருள் பாலிக்கின்றான். அதுவும் ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் நிற்கிறான். அதுவும் சச்சிதானந்த வடிவமாக இருந்து அழகுறாது, அதாவது அளவிட முடியாதவனாக இருந்து ஒழியாது, அந்த இடத்தை விட்டு கொஞ்சமும் நீங்காமலும் அது அதில் அந்தந்த பொருட்களில், அந்தந்த பொருட்களில் எப்படி இப்படி தண்ணீரிலே இறைவனுடைய கூறு இருக்கிறது. அதைத்தான் வள்ளல் பெருமான் நகவலிலே அந்த நீரை நிகழ்த்துவதற்கு இறைவன் எத்துணை சக்திமார்களை அங்கே பயன்படுத்துகிறான் அதைத்தான் அகவலிலே நாம் பார்க்கிறோம். நீரினில் சக்திகள் நிறைவகை உறைவகை என்றும், நெருப்பினில் சக்திகள், விண்ணொரு சக்திகள் என்று, காற்றொரு சக்திகள் என்று பல வகையான அந்த உதாரணங்களை நாம் அருட்பாவிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். எனவே இதனுடைய நிறைவு கருத்தாக பல்வேறு அண்டங்கள் இருக்கிறது, அங்கே பல்வேறு உயிர்கள் இருக்கிறது, அவை வாழ்வதற்குரிய பொருட்கள் இருக்கின்றன, இவை எல்லாவற்றுக்குள்ளும் ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் மெய்யறிவு ஆனந்தம் விளங்க சச்சிதானந்த வடிவமாகி கொஞ்சமும் அந்த உயிர்களை விட்டு இறைவன் நீங்காமல் இருந்து எல்லா உயிர்களுக்கும் அருளரசாட்சி செய்து அருள் புரிகிறான் என்கின்ற கருத்தை இந்த இரண்டாவது பாடலிலே இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது இந்த பாடலை தனலட்சுமி அவர்கள் பாடுவார்கள்.
இரண்டாவது பாடல்.
குலவு பேரண்ட பகுதியோரந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகண்ட பற்பல பொருள் திரடும் விலகுராதகத்தும் பூரத்து மேலிடத்தும் மெய்யறிவானந்தம் விளங்க அழகுராதொழியாது அதுவதில் விளங்கும் அருட்பெருஞ்சோதியின் அரசே, அருட்பெருஞ்சோதியின் அரசே.
அதற்கு அடுத்து இந்த இரண்டு பாடலும் ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றோம். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது மூன்றாவது செய்யுளுக்கு நாம் போகின்றோம். இன்னும் முடிந்தவரை இன்னும் சுருக்கமாகவே விளக்கம் கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது மூன்றாவது பாடல். கண் முதல் பொறியால் மன முதல் கரண கருவினால் பகுதியின் கருவால் என் முதல் புருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வால் விண் முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசே. இங்கே வளர்பெருமான் குறிப்பிடக்கூடிய கருத்து முதலிலே கண் முதல் பொறியால் என்று குறிப்பிடுகிறார். அதாவது கண் என்பது நம் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு தத்துவங்களிலே, இதிலே ஆன்ம தத்துவம், நமக்கு தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த பாடல் முழுவதும் 36 தத்துவங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த பாடல் பேசுகிறது. இதிலே தத்துவம் என்று சொன்னால் நாம் ஏதேதோ சிந்தனை செய்ய வேண்டியதில்லை. தத்துவம் என்பது நம்முடைய கண் ஒரு தத்துவம், நம்முடைய மூக்கு ஒரு தத்துவம், நம்முடைய காது ஒரு தத்துவம், நம்முடைய உடம்பு ஒரு தத்துவம், நம்முடைய கை கால் இவையெல்லாம் தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் எல்லாம் மாயையிலிருந்து உண்டு பண்ணப்பட்டவை என்று சாத்திரங்கள் பேசுகின்றன. இப்பொழுது கண் முதல் என்று சொல்வதனாலே கண், காது, மூக்கு, வாய் முதலிய இந்த பொறிகளினாலும், இவற்றை பொறி என்று சொல்வார்கள், இந்த பொறிகளினாலும் மனம் முதல் கரணக்கருவினால் என்று சொல்கின்றார். மனம் என்று சொன்னால் நமக்கு நமக்கு மனம் என்கின்ற ஒரு பொருள் தெரியும், அது நம்மை ஆட்டி விக்கின்றது என்று சொல்கிறார்கள். ஆனால் இது தத்துவத்தின்படி மனம் முதலியவை எப்படி கண் காது முதலியவைகளை எல்லாவற்றையும் பொறி என்று சொல்கிறார்களோ அதை போல மனம் முதலியவற்றை கரணம் என்று சொல்வார்கள். இப்பொழுது மனம் எப்படி, மனம் என்பது ஒரு பொருள் மட்டும்தான் நமக்கு தெரிகின்றது, ஆனால் தத்துவங்கள் நான்காக இருக்கிறது, கரண தத்துவங்கள் நான்காக இருக்கின்றன. அவை அவை எவையவை என்று சொன்னால் புத்தி, மனம், சித்தம், அகங்காரம் என்று நான்கு வகையாக சொல்லியிருக்கிறார்கள். இங்கே மனம் முதல் கரணக்கருவினால் என்று சொன்னால் அந்த நான்கையும் சேர்த்து வள்ளல் பெருமான் சொல்கிறார். இப்பொழுது மனம் என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு பொருளை நினைக்கும். இப்பொழுது இங்கே ஒரு ஒரு பழம் கடையிலே விற்கிறது என்று சொன்னால் இந்த பழத்தை நாம் வாங்க வேண்டும் என்று அந்த மனம் நினைக்கும். இது மனத்தினுடைய செயல். இப்படி மனம் இது நினைத்தவுடனே அதற்கு அடுத்ததாக புத்தி அதை விசாரிக்கும். மனம் புத்தி அது இது இது ஒரு செயின் ப்ராசஸ் போல, அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு 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 நிகழ்ச்சி போல. இது இவையெல்லாம் ஒரு கணத்திலே நடந்து விடக்கூடியவை. இப்பொழுது புத்தி என்ன செய்யும், அதை விசாரிக்கும். ஓ, அந்த பழம் நன்றாக இருக்கிறதா, அது மஞ்சளாக இருக்கிறதா, அது பழுத்திருக்கிறதா என்று உடனே அதை பற்றி மனத்தளவிலே விசாரிக்க தோணும். இது புத்தி என்று சொல்லப்படுகிறது. மனம் நினைத்தது, இப்பொழுது புத்தி அதை விசாரிக்கிறது. அடுத்தது மனம் புத்தி சித்தம். சித்தம் என்பது அதை முடிவு செய்கிறது. ஆஹா, இந்த வாழைப்பழம் மிக அழகாக இருக்கிறது, நன்றாக பழுத்திருக்கிறது, இதை நாம் வாங்கியே விட வேண்டும் என்று சித்தம் அதை முடிவு செய்கிறது. அகங்காரம் அதை செயல்படுத்துகிறது. நாம் அந்த கடைக்கு போய் அதை வாங்கக்கூடிய அந்த செயல் நடக்கிறது. இவை எல்லாம் இந்த கரணங்களினாலே ஒன்றுக்கொன்று தொடர்பாக நடக்கக்கூடியவை. இவையும் ஆன்ம தத்துவத்துக்கு உள்ளாக வரக்கூடியது. அதாவது இந்த பாடல் மிக தத்துவ கருத்து செறிவு உடையது. 36 தத்துவங்களுடைய அந்த வகை தொகைகளை தெரிந்து கொண்டால் இந்த பாடலை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் ஓரளவிற்கு நான் இதை சொல்லுவதற்கு முயற்சி செய்கிறேன். இப்பொழுது கண் முதலாகிய பொறிகளாலும் மனம் புத்தி சித்தம் முதலிய இந்த கரணங்களினாலும் கண் முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவால், அதாவது இங்கே பகுதியின் கரு என்பது இங்கே பிரகிருதி மாயை வளர்ப்பெருமான் குறிப்பிடுகிறார். பிரகிருதி மாயை என்பது ஒன்றுமல்ல, மாயை சாத்திரப்படி மூன்று வகையாக பிரிவுபடுகிறது. அவை சுத்தமாயி, அசுத்தமாயி, பிரகிருதி மாயை என்று சொல்லுகிறார்கள். இதிலே சுத்தமாயிலிருந்து சிவ தத்துவங்கள் தோன்றுகின்றன. இதை குறித்து நாம் ஒரு தத்துவ வகுப்பு அல்லது 36 தத்துவங்களுடைய வகை தொகைகளை சன்மார்க்க அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வள்ளல் பெருமான் தன்னுடைய அந்த பெற வேண்டிய புருஷார்த்தங்கள் என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தத்துவ நிகிரகம் செய்தல் என்று எழுதியிருக்கிறார். முதலிலே தத்துவத்தை விசாரித்து பிறகு அந்த தத்துவத்தை நிகிரகம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த தத்துவங்கள் என்ன என்ன, அது என்னென்ன செய்கிறது என்று தெரிந்தால்தான் நாம் அதை கடந்து போக முடியும். அதனாலே தத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இதற்காக நிறைய, அதாவது நிறைய இதற்காக வகுப்புகள் அல்லது இதற்கான பாடங்கள் நிறைய நமக்கு இணையத்திலே கிடைக்கின்றது. அதை அன்பர்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இல்லை என்று சொன்னாலும் அந்த தத்துவங்களை குறித்து ஒரு நாள் நாம் வேண்டிய அளவிற்கு அதை நாம் விசாரித்து பேசலாம். எனவே இப்பொழுது கண் முதலாகிய பொறிகளாலும் மனம் புத்தி சித்தம் முதலிய கரணங்களினாலும் பிரகிருதி மாயி, இந்த இப்பொழுது சுத்த தத்துவத்திலிருந்து சுத்த மாயையிலிருந்து சிவ தத்துவம் தோன்றுகின்றது, அசுத்த மாயையிலிருந்து வித்யா தத்துவம் தோன்றுகின்றது, பிரகிருதி மாயையிலிருந்து ஆன்ம தத்துவம் தோன்றுகிறது. இப்போது நம்முடைய கண் முதலிய நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம், மனம் முதலியவைகள் எல்லாம் பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றியன. அதை இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். கருவினால், பகுதியின் கருவால், என் முதல் புருடத்தரத்தினால். இங்கே புருடத்தரம் என்பது மொத்தம் 7 தத்துவங்கள் வித்யா தத்துவமாக இருக்கிறது. அவை காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்று சொல்லக்கூடியது. இந்த 6 தத்துவங்களும் சேர்ந்து, இந்த 6 தத்துவங்களுடைய கூட்டாக அனுபவிக்கக்கூடிய இந்த ஆன்மாவை புருடன், புருஷன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த புருட தத்துவத்தினாலும் அதற்கு அடுத்ததாக இந்த புருட தத்துவத்தை கடந்த பர உணர்வினாலும், இப்பொழுது 36 தத்துவங்களையும் கடந்தாகிவிட்டது. இது ஒரு அனுபவ பாடல். இதை ஏதோ நாம் ஒரு அனுமானமாகத்தான் வைத்துக் கொள்ள முடியும். இதை நாம் எப்பொழுது அனுபவிக்கின்றோமோ, இந்த ஆன்ம அனுபவம் நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் இதனுடைய உண்மை விளக்கம் நமக்கு தெரியும். இப்பொழுது வள்ளல் பெருமான் இந்த அனுபவ நிலைகளை சொல்லுகிறார். இப்பொழுது இந்த ஆன்ம தத்துவத்தினாலும் வித்யா தத்துவத்தினாலும் இப்பொழுது பரம் என்று சொல்லப்படக்கூடியவை எல்லாம் சிவ தத்துவத்தில் வரக்கூடியவை. விண்முதல் பறையால் பராபர அறிவார். பறை என்று சொல்வது சக்தி, அதாவது ஆதிசக்தியாகிய அந்த பறையை குறிப்பிடக்கூடியது. அந்த விண்முதல் பறையினாலும் பராபர அறிவினாலும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவினாலும் விளங்குவது அரிது. இப்பொழுது இந்த ஆன்ம தத்துவம் தொடங்கி வித்யா தத்துவம் தொடங்கி இந்த சிவதத்துவம் வரை இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களினாலும் அதையும் கடந்த பர உணர்வினாலும் பரம்பர உணர்வினாலும் பராபர அனுபவத்தினாலும் அருட்பெருஞ்சோதியை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படி அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிப்பட்ட அனுபவத்திற்கெல்லாம் மேம்பட்ட, அதற்கும் மேம்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஒரு அனுபவம் உயர்ந்தது என்று நாம் சொல்லி அந்த அனுபவ நிலைக்கு போனால் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த அனுபவத்தையும் கடந்த நிலையில் இருக்கின்றார். அதைத்தான் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர். இதை இதை இந்த இறைவனை உணர்ந்து கொள்வது அரிது என்று உணர்ந்து கொண்டு தற்போதம் அடங்கி இறைவனை துதித்து, இறைவனே நான் எவ்வளவோ இந்த தத்துவ விசாரங்கள் செய்து எத்தனையோ இவைகள் செய்தாலும் கூட உன்னுடைய அனுபவம் எனக்கு கிடைக்கவில்லை, உன்னுடைய திருவருள் தன்மை எப்படிப்பட்டதோ என்று வள்ளல் பெருமான் ஞான விண்ணப்பத்தில் போற்றுவது போல, அன்று முதல் அந்த அனுபவத்தை அந்த நிலைகளையெல்லாம் கடந்தும் இறைவனை காண முடியாத பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தடித்து அந்த அருள் அனுபவத்திலே இருந்து படித்திட ஓங்கும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை தோத்திரத்தால் பாடி அவனை வழிபடக்கூடிய அந்த நிலையிலே இருக்கக்கூடியவனாக இருக்கின்றவனே, இந்த தத்துவங்களினாலேயும் இந்த தத்துவங்களை கடந்தும் அறிய முடியாதவனாக இருக்கின்றவனே, அதை உணர்ந்து கொண்டவர்களாலும் அறிய முடியாதவனாக இருக்கின்றவனே, அவர்கள் அப்படி உணர்ந்து கொண்டவர்கள் ஏத்தி வழிபடக்கூடிய பரம்பொருளாக இருக்கின்றவனே அருட்பெருஞ்சோதியின் அரசனே என்று வள்ளல் பெருமான் இங்கே இந்த அருட்பெருஞ்சோதி அரசரை புகழ்ந்து பேசுகிறார். இப்பொழுது இந்த பாடலை திருமதி தனலட்சுமி அவர்கள் பாடுவார்கள்.
மூன்றாவது பாடல். கண் முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவால் என் முதல் பொருட தரத்தினால் பரத்தால் இசைக்குமோ பரம்பர உணர்வாள் விண் முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவதறிவெனவென்றோ அண்முதல் தடித்து படித்திட போங்கும் அருட்பெருஞ்சோதி என்னரசே. அண்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெருஞ்சோதி என்னரசே.
இந்த மூன்றாவது பாடல் தத்துவங்கள் எல்லாவற்றையும் கடந்த பெரியோர்களாலும் அருட்பெருஞ்சோதியை உணர முடியாது என்று அவனுடைய திருவருளை வேண்டி நிற்பதாக, அப்படிப்பட்ட உயர்ந்த அனுபவம் உடையவனாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் இருக்கின்றான் என்கின்ற கருத்தை கூறுவதாக அமைந்தது. அதற்கு அடுத்ததாக நான்காவது பாடல். இங்கே இந்த நான்காவது பாடலிலே வேதங்களினாலும், இங்கே வேதங்கள் என்று சொன்னால் வேதங்களை ஆகமங்களை உயரிய நூல்களை கற்று அந்த பெரிய அனுபவத்தை பெற்ற பெரியவர்கள் என்பது பெயர். இப்பொழுது நம்முடைய ஊரிலே ஏதாவது ஒரு பொருளை விற்று கொண்டு போனால் அந்த விற்று கொண்டு போகின்றவரையே அந்த பெயரை சொல்லி கூப்பிடுவோம். இப்பொழுது ஒருவர் தயிர் விற்று கொண்டு தெருவிலே போகிறார் என்று சொன்னால் அவரை தயிர்காரரே என்று கூப்பிடுவது நம்முடைய மரபு. இதற்கு ஆகு பெயர் என்று தமிழிலே பெயர். அதை போல வேதங்களை படித்து அந்த வேதங்களை உணர்ந்த பெரியவர்களையே வேதங்கள் என்று ஆகுபெயராக சொல்வது மரபு. அந்த வகையிலே இங்கே வேதங்களும் இறைவனை காணாமல் திகைப்படுகின்றன என்கின்ற கருத்தை இந்த நான்காவது பாடலிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். நசைத்த மேநிலை ஈதென உணர்ந்து அங்கே, நசைத்த என்று சொன்னால் விரும்புகின்ற என்று அர்த்தம். இந்த மேல்நிலை மிகவும் உயர்ந்தது என்று ஈதென உணர்ந்து இது என்று தெரிந்து கொண்டு நன்னியும் அங்கே சென்றும் கண்ணுராது அந்தோ திசைத்த மாமறைகள் உயங்கின. இந்த மறைகளுக்கு, இந்த வேதங்களுக்கு அல்லது அந்த வேதத்தை உணர்ந்த பெரியவர்களுக்கு இதுதான் பெரிய நிலை என்று அவர்களுக்கு ஒரு அனுமானமாக தெரிகிறது. அவர்கள் அனுபவத்திலே அங்கே போகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் அங்கே அவர்களுக்கு எதுவுமே இல்லாமல் அங்கே திகைக்கின்றார்கள். அதை வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுகிறார், கண்ணுராது அங்கே அந்த அனுபவத்தை அவர்களாலே பார்க்க முடியவில்லை. கண்ணுராது அந்தோ திசைத்த மாமறைகள் உயங்கின. உயங்கின என்று சொன்னால் இழைத்து போயின என்று அர்த்தம். மயங்கின, மயக்கமடைந்தன. சரி, நாம் இந்த அனுபவத்திற்கு வந்தாலும் இந்த இறைவனை பார்க்க முடியாது போலிருக்கிறதே, இந்த இறைவன் அதற்கும் மேற்பட்டவனாக இருப்பான் போலிருக்கிறதே என்று அந்த வேதத்தை உணர்ந்த பெரியவர்கள் திரும்பினார்கள். அப்படி அதை என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இது அருட்பெருஞ்சுவதி அகவலிலே முதலடியிலேயே ஆரணமுடிமேல் ஆகமமுடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி என்று வருகிறது. அதே போல மகாதேவ மாலையிலே பலவேறு பாடல்களிலே அண்டமெல்லாம் கல்லாக கண்ணாக கொளினும் என்கிற அந்த 44வது பாடல், அடுத்தது வான்கானா மறைகானா மலரோன்கானா என்கின்ற பாடல், அதற்கு அடுத்ததாக 52 மற்றும் 63 முதலிய பாடல்களில் எல்லாம் வேதத்தினாலும் இறைவனை காண முடியாது என்கின்ற கருத்தை வள்ளல் பெருமான் விளக்குகின்றார். அதே கருத்தை இங்கே சொல்கிறார். வேதங்களுக்கு இதுதான், வேதத்தை உணர்ந்த பெரியவர்களுக்கு இதுதான் இடம் என்று தெரிகிறது. ஆனால் அவர்கள் அங்கே போகிறார்கள். போனாலும் அங்கே இறை அனுபவத்தை பெற முடியவில்லை. அப்பொழுது பெற முடியாமல் திரும்பவும் திகைக்கின்றார்கள். இந்த இறை அனுபவத்தை நம்மால் பெற முடியாது போலிருக்கிறதே என்று மயங்கி இழைத்து திரும்பி விடுகிறார்கள் என்று சொன்னால், எனில் அதன் இயலை இசைத்தல் எங்கனமோ. அப்படிப்பட்ட வேதத்தை உணர்ந்த அந்த அனுபவத்தை அடைந்த பெரியோர்களாலே இதை சொல்ல முடியவில்லையே என்று சொன்னால், காண முடியவில்லையே என்று சொன்னால், அதனுடைய பெருமையை எப்படி பேச முடியும்? பேச முடியாது. ஐயகோ, சிறிதும் இசைத்திடுவோம் என நாவை அசைத்திடற்கு அரிதென்று. சரி, அதை அந்த அனுபவத்தை பேசுவதற்கு நாவை கூட நம்மால் அசைக்க முடியாது என்று உணர்ந்து கொண்ட பெரியவர்கள். ஏன் என்று சொன்னால், அது அந்த நிலைக்கும் மேற்பட்டதாக இருக்கிறது. வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்கிறார்கள், அப்பா நான் வெண்டுதற் கேட்டு என்கிற பாடலிலே சொல்லுகிறார்கள், செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் என்று சொல்கிறார். சுத்த சிவ மார்க்கம், இந்த சுத்த சன்மார்க்கமே சொல்லுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார் என்பதை நாம் உய்த்துணர வேண்டும். அதைத்தான் இந்த பாடலிலே, அப்படி வேதங்களினாலும் காண முடியாதவனாக அந்த இறைவன் இருக்கின்றான், அந்த இறைவனுடைய புகழை நாம் எப்படி பேச முடியும், முதல்ல பேசுவதற்கு நாம் நாவை கூட நம்மால் அசைக்க முடியாது என்று உணர்ந்து இறைவனை துதித்து, இறைவனே நீயே வந்து எனக்கு அருள் செய்தாலே ஒழிய நானே உன்னை சென்று அடைய முடியாது என்று தர்போதத்தை அடக்கி திருவருள் போதத்திலே நின்று இறைவனை துதித்து வாழ்த்தக்கூடிய அந்த பெரியோர்களுக்கு அருள் செய்பவனாக இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் இருக்கின்றான் என்று இந்த 4வது பாடலிலே குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது இந்த பாடலை திருமதி தனலட்சுமி அவர்கள் பாடுவார்கள்.
4வது பாடல்.
நசைத்த மேனிலை ஈதென உணர்ந்தாங்கே நன்னியும் கண்ணுராதந்தோ திசைத்த மாமரிகள் உயங்கின மயங்கி திரும்பின ஏனில் அதன் இயலை இசைத்தல் எங்கடமோ ஐயோ சிறிதும் இசைத்திடுவேனாவை அசைத்திடற்கரிதென்று உணர்ந்துளோர் வழுத்தும் அருப்பெருஞ்சோதியின் நரசே அசைத்திடற்கரிதென்று உணர்ந்துளோர் வழுத்தும் அருப்பெருஞ்சோதி நரசே.
இப்பொழுது வேதங்களும் தன்னுடைய நிலையினாலே தன்னுடைய அறிவினாலே அனுபவத்தினாலே அந்த இறைவனுடைய திருவடியை அவனுடைய பெருமையை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற கருத்தை சொல்லி அந்த நிலையை உணர்ந்து கொண்டு இறைவனையே சரணடைந்து அவனுடைய திருவருளே நமக்கு வந்து திருவருள் செய்தாலே நமக்கு அந்த முத்தி சித்தி இன்பம் வாய்க்கும் என்பதை உணர்ந்து தர்போதம் அடங்கிய பெரியோர்கள் போற்றி துதிக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே என்று நான்காவது பாடலிலே வள்ளல் பெருமான் அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொழுதார்கள். அதற்கு அடுத்ததாக ஐந்தாவது பாடலிலே இறைவனுடைய அனுபவம் எப்படிப்பட்டது என்று யாராலும் சொல்ல முடியாது என்கின்ற கருத்தை இங்கு சொல்லுகிறார்கள். இந்த பாடலிலே ஆறு அந்தங்களையும் அந்த ஆரந்த சமரசத்தையும் சொல்லி அந்த ஆரந்த முடிவினாலும் அந்த ஆரந்த சமரச முடிவினாலும் இறைவனுடைய அனுபவத்தை காண முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது அண்டம் என்று சொன்னால், அதாவது இப்போது வேதம் என்று வைத்துக் கொள்வோம், வேதாந்தம் என்று சொன்னால் வேதமாகிய நூல்கள் கூறக்கூடிய முடிவான ஒரு பொருள், நிறைவு நிலையிலே ஆழமான நிலையிலே இது இப்படித்தான் அனுபவம் என்று அதை குறிப்பிடும். அந்த வேதத்தை கடைபிடித்து கொண்டே போகிற போது அந்த நிறைவு நிலைக்கு போனால் அதிலே ஒரு அனுபவம் தோன்றும். அந்த அனுபவத்தினால் இறைவனை காண முடியுமா என்று சொன்னால் முடியாது. அதைத்தான் இங்கே வள்ளல் பெருமான் சொல்கிறார், சுத்த வேதாந்த மௌனமோ. வேதத்தை கடைபிடித்து கொண்டே போய் அந்த வேதத்தினுடைய முடிவிலே ஒரு மௌனானந்தம் ஏற்படும். அந்த மௌனானந்தம் தான் இறைவனா, அதுதான் இறைவனுடைய அனுபவமா என்று சொன்னால் இல்லை. அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ, சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவ நிலையை அந்த கொள்கையை கடைபிடித்து கொண்டு போகிற போது அதனுடைய நிறைவு நிலையிலே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ரகசிய பொருளா இந்த அருட்பெருஞ்சோதியின் அனுபவம் என்று சொன்னால் இல்லை. சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ, இங்கே ராசியம் என்று சொன்னால் ரகசியம் என்று பொருள். அதற்கு அடுத்ததாக நித்த நாதாந்த நிலை அனுபவமோ. ஆறு அந்தங்கள் என்று நாம் சொன்னோம், அதிலே வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், கலாந்தம், போதாந்தம், யோகாந்தம் என்பது ஆறு அந்தங்கள். வள்ளல் பெருமான் தன்னுடைய சன்மார்க்கத்துக்கு இந்த ஆறு அந்தங்களுக்கும் முடிவான நிலையில் தோன்றக்கூடிய அனுபவ மார்க்கம் என்று பெயர் வைத்திருந்தார்கள். வள்ளல் பெருமான் சன்மார்க்க சங்கத்திற்கு முதலிலே வைத்த பெயர் ஷடாந்த சன்மார்க்க சங்கம் என்பது. ஷடம் ஷடாந்தம் என்று சொன்னால் ஆறு அந்தங்களுக்கும் முடிவாகிய அனுபவ நிலையிலே தோன்றக்கூடிய அனுபவத்தை சொல்லித் தருகின்ற அல்லது அந்த அனுபவத்திற்காக பழகுகிற சங்கம் என்று பெயர் வைத்திருந்தார்கள். பிறகு 1870 மேலே ஞான சபையினுடைய தோற்றத்திற்கு பிறகு வள்ளல் பெருமான் அவர்கள் எல்லாவற்றிற்கும் பெயர் மாற்றினார்கள். அப்பொழுதுதான் அதற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று சங்கத்திற்கும், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை என்று தர்மச்சாலைக்கும், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று ஞான சபைக்கும் பெயர் வைத்தார்கள் என்பது இங்கே நாம் இங்கே உய்த்துணரத்தக்கது. இப்பொழுது இங்கே நாதாந்த நிலையில் ஏற்படக்கூடிய அனுபவமோ, அப்படி அனுபவமாக இறைவனை நாம் சொல்லலாமா அல்லது நிகழ் பிற முடிவின் மேல் முடிவோ? இங்கே மூன்று அந்தங்களை சொன்ன வள்ளல் பெருமான், வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம் ஆகிய இந்த மூன்றையும் சொன்னவர் நிகழ் பிற முடிவின் மேல் முடிவோ பிற என்று சொல்லி வேறு அந்தங்களையும் யோகாந்தம், கலாந்தம், போதாந்தம் ஆகிய அந்த அனுபவத்தினால் அடையக்கூடிய முடிவா இந்த இறைவனுடைய அனுபவம், புத்தமுது அணைய சமரசத்ததுவோ அல்லது புத்தம் ஊதிய அமுதமாக விளங்கக்கூடிய ஆரந்த முடிவையும் சமரசப்படுத்திய இந்த ஷடாந்த சமரசத்தினுடைய முடிவாக அந்த இறைவன் இருக்கிறானா என்று சொன்னால் பொருளியல் அறிந்திலம் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஆரந்தத்தினாலும் இந்த ஆரந்த முடிவினாலும் ஏற்படக்கூடிய அனுபவம்தான் கடவுள் அனுபவமா என்று சொன்னால் தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் பொருளியல் அறிந்திலம் அது எப்படி என்று தெரியவில்லை. ஏன் என்று சொன்னால் அந்த கடவுள் அனுபவம் அதைவிடவும் உயர்ந்தது, அந்த அருப்பெரும் ஜோதி அதைவிடவும் உயர்ந்தது என்று அத்தகை உணர்ந்தோர், அதை உணர்ந்து கொண்டோர்கள் என்ன செய்கிறார்கள், இறைவனை தோத்தரித்து இறைவனே என்னால் உன்னுடைய அனுபவத்தை பெற முடியவில்லை, நாங்கள் ஒவ்வொரு அந்தமாக ஏறி ஒவ்வொரு வழியாக போய் அந்த அந்தங்களையெல்லாம் அடைந்து அந்த அனுபவத்தை எல்லாம் பெற்றோம், ஆனாலும் அந்த அந்தத்தின் முடிவிலே உன்னை நாங்கள் காண முடியவில்லை, எனவே நாங்கள் இப்பொழுது தர்போதம் அடங்கி உங்களுடைய திருவருளை வேண்டி உங்களை சரணடைந்திருக்கின்றோம். இறைவனே, நீயே எங்களுக்கு திருவருள் செய் என்று வேண்டி வேண்டக்கூடிய அந்த பெரியோர்கள் போற்றக்கூடிய அருட்பெருஞ்சோதி அரசனே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். வள்ளல் பெருமானுடைய விண்ணப்பத்திலேயும் வள்ளல் பெருமானுடைய பாடல்களிலேயும் வள்ளல் பெருமான் தன்முனைப்போடு தானே ஒரு பயிற்சியை செய்ய வேண்டும் என்ற எந்த பாடல்களிலேயும் எந்த உரைநடைகளிலேயும் இல்லை. விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டால் வள்ளல் பெருமான் வரிக்கு வரி இறைவனை துத்து, இறைவனே எனக்கு திருவருள் செய், இந்த அனுபவத்தை எனக்கு கொடு என்று இறைவனைத்தான் வேண்டுகிறாரே தவிர, அவர் நானே அடைய முடியும், என்னுடைய முயற்சியினாலே அடைய முடியும் என்று வள்ளல் பெருமான் எந்த இடத்திலேயும் சொல்லவில்லை. நாம் தினமும் படிக்கக்கூடிய விண்ணப்பத்திலேயும் கூட இந்த ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் எங்களை விட்டு போக வேண்டும் என்று எங்களுக்கு திருவருள் செய்யப்பா, எங்களுக்கு ஆன்மனே ஒருமைப்பாடு வர வேண்டும் என்று திருவருள் செய்யப்பா என்று இறைவனைத்தான் வேண்டுகிறாரே தவிர, தானே தன்முனைப்போடு இந்த அனுபவங்களை நான் பெற்று இறைவனை அடைவேன் என்று எந்த பாடலிலேயும் வள்ளல் பெருமானுடைய எந்த அருளி செயல்களிலேயும் இல்லை என்பதை நாம் இங்கு உய்த்துணர வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு அந்த இறை அனுபவம் ஏற்பட வேண்டும் என்று நம்முடைய தர்போதம் அடங்கி, நம்மால் ஏதும் நடக்கவில்லை, எல்லாம் இறைவனுடைய திருவுருளாலே நடக்கின்றது, அவனே நமக்கு முத்தி சித்திகளை தர வல்லவன் என்பதை உணர்ந்து அவனை தோத்தரித்து நாம் திருவற்பா முதலிய பாடல்களினாலே இறைவனை வாழ்த்தி வணங்கி ஜீவகாமியம் முதலியவை செய்து அவனுடைய திருவுருளை சம்பாதிக்க வேண்டும். எனவே அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழி என்பது வேறு வழி இல்லை என்றும் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே எழுதியிருக்கின்றார்கள் என்பதும் இங்கே நாம் நிறைவு கூறத்தக்கது. எனவே இறைவனுடைய திருவருளை அடைவதற்கு அந்த இறைவனுடைய திருவருளே காரியப்பட்டு நமக்கு அருள் செய்தாக அருள் செய்தால்தான் முடியுமே தவிர, நம்முடைய தன்முனைப்பினாலே நாம் அதை அடைய முடியாது என்கின்ற கருத்தை இங்கு குறிப்பிடுகின்றார். அதனாலே இந்த ஆரந்தத்தையும் சொல்லி ஆரந்த சமரசத்தையும் சொல்லி இந்த ஆரந்தத்தினாலும் இந்த ஆரந்த சமரசத்தினாலும் அந்த அனுபவத்தினாலும் அடைய இயலாத, தெரிந்து கொள்ள இயலாத பெரிய பொருளாக இந்த அருட்பெருஞ்சோதி இருக்கின்றது என்று இந்த பாடலிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை வள்ளல் பெருமான் வாழ்த்துகிறார். இந்த பாடலை இப்பொழுது திருமதி தனலட்சுமி அவர்கள் பாடுவார்கள்.
ஐந்தாவது பாடல். சுத்த வேதாந்த மௌனமோவலது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்த நாடாந்த நிலை அனுபவமோ நிகழ்வில முடிவின் மேல் முடிவோ முதலைய சமரசத்ததுவோ பொருளியல் அறிந்திலமெனவே அத்தகை உணர்ந்தோர் உரைத்துரை தேத்தும் அருட்பெருஞ்சோதி என்னரசே அத்தகை உணர்ந்தோர் உரைத்துரை தேத்தும்
இந்த பாடலிலே இப்பொழுது ஆரந்த அனுபவத்தை சொல்லி இந்த ஆரந்த அனுபவத்தினாலும் அடைய முடியாத பெரிய பொருளாக இறைவன் இருக்கின்றான் என்பதை குறிப்பிட்ட வள்ளல் பெருமான் அதை போலவே அடுத்த ஆறாவது பாடலிலும் இறைவன் எப்படி இருக்கின்றான் என்பதை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். இறைவன் எந்த வடிவத்தில் இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் பல கேள்விகளை அடுக்குகின்றார். ஏகமோ, இறைவன் ஒன்றாக இருக்கின்றானா, அன்றி அநேகமோ, அல்லது பலவாக இருக்கின்றானா, என்றும் இயற்கையோ, அவன் இயற்கையான பொருளா, செயற்கையோ அல்லது செயற்கையான பொருளாக இருக்கின்றானா, சித்தோ அறிவு பொருளாக இருக்கின்றானா, தேகமோ, இங்கே தேகம் என்று சொன்னால் அசித்து என்று பொருள், ஏனென்று சொன்னால் இந்த உடம்பு நாம் நமக்குள் இருக்கிற உயிருக்கு தான் அறிவு இருக்கிறதே தவிர இந்த உடம்புக்கு அறிவில்லை. இந்த உடம்பு அசித்து பொருள், இதுக்கு உள்ளே இருக்க இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் சித்து பொருள். அதனால்தான் சித்து பொருளாகிய உயிர் இந்த தேகத்தை விட்டு நீங்கி போன உடனே அசித்து பொருளாகிய இந்த தேகம் எந்த காரியமும் செய்ய முடியாமல் விழுந்து விடுகிறது. அதனாலே இங்கே தேகமோ என்று சொன்னால் இறைவன் சித்தா, அறிவு பொருளா அல்லது ஜட பொருளா என்று கேட்கின்றார். எப்படி அவனுடைய நிலை தெரியவில்லையே, அல்லது பொதுவானவனாக இருக்கிறானா இல்லை சிறப்பானவனாக இருக்கின்றானா, அவன் பெண்ணா அல்லது ஆனா, அதைத்தான் இங்கே பெண்ணோ திகழ்ந்திடம் ஆனதோ அதுவோ. அது என்று சொன்னால் ஆண் பெண் ஆகிய இந்த இரண்டும் அல்லாத நிலையில் இருக்கின்றானா. யோகமோ, யோகம் என்று சொன்னால் ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருப்பது என்று பொருள். இரண்டு பொருள் ஒன்று சேர்ந்தால் அது யோகம் என்று சொல்வார்கள். எனவே இறைவன் இணையாக இருக்கின்றானா அல்லது பிரிந்து இருக்கின்றானா, அவன் ஒளியாக இருக்கின்றானா இல்லது பெரிய வெளியாக இருக்கின்றானா, அவனை எப்படி நான் சொல்ல முடியும், உரைப்பது எற்றோ என்று சொல்கிறார். ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ, அவன் இயற்கையா அல்லது செயற்கையோ, செயற்கையா சித்தோ அறிவுள்ளவனா, தேகமோ அறிவில்லாதவனா, பொதுவோ பொதுவானவனா, சிறப்போ சிறப்பதோ சிறப்பானவனா, பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனதோ, அவன் ஆணாக இருக்கிறானா அல்லது பெண்ணாக இருக்கிறானா, அல்லது இரண்டும் அற்ற பொருட்தன்மையுடைய அதற்கும் நடுப்பட்ட தன்மையில் இருக்கின்றானா, அல்லது யோகமோ ஒன்றாக இருக்கின்றானா, பிரிவோ பிரிந்திருக்கின்றானா, ஒளியோ ஒளியாக இருக்கிறானா, வெளியோ வெளியாக இருக்கின்றானா, உரைப்பது எற்றோ. இவ்வளவு கேள்விகளையும் அடுக்கி கொண்டே வந்த வள்ளல் பெருமான் இதை எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது, உரைப்பது எற்றோ, எப்படி சொல்ல முடியும், இறைவன் இந்த வடிவத்தில் இருக்கின்றான் என்று சொல்ல முடியாது, உரைப்பது எற்றோ என உணர்ந்தோ, அதை உணர்ந்து கொண்டவர்கள் ஆகமோடு உரைத்து, ஆகமோடு என்று சொன்னால் மனத்தளவிலே, மனத்து மனப்பூர்வமாக அந்த ஆண்டவனை தோத்தரித்து வணங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியன் அரசே, அப்படிப்பட்ட பெருநிலை உள்ளவனே, ஒரு வடிவத்திலே உன்னை குறிப்பிட்டு சொல்ல முடியாதபடியான பெருநிலையில் இருக்கின்றவனே என்று உணர்ந்து கொண்ட அடியார்கள் துதித்து வழிபடக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே, அருட்பெருஞ்சோதி அரசனே என்று இந்த பாடலிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். இது நாம் பலமுறை படித்து இன்புறக்கூடிய பாடல். இந்த பாடலை இப்பொழுது அம்மையார் பாடுவார்கள்.
ஆறாவது பாடல். ஏகமோ அநேகமோ என்றும் இயக்கையோ செயற்கையோ சித்தோ, தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ, இகழ்ந்திடும் ஆனதோ அதுவோ, யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ, உரைப்பதற்றோ என உணர்ந்தோயாகமோடுரைத்து வழுத்தனின்றோங்கும் அருட்பெருஞ்சோதி என்னரசே, அருட்பெருஞ்சோதியின் அரசே.
இப்பொழுது இந்த ஆறாவது பாடலிலே இறைவன் என்ன வடிவத்தில் இருக்கின்றான் என்பதை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது, அவன் வடிவங்கடந்த பெருநிலையாளன், அவனுக்கு வடிவு கூற முடியாது என்பதை உணர்ந்து அவனுடைய அருளே வடிவமாக இருக்கக்கூடிய அவனை காண பெரியோர்கள் எல்லாம் வாழ்த்துகின்றார்கள், தோத்திருக்கிறார்கள் என்று சொன்ன வள்ளற்பெருமான் அவர்கள் இந்த அதற்கடுத்ததாக ஏழாவது பாடல்களிலே தத்துவ நிலைகளை பற்றி பேசுகின்றார். இப்பொழுது இங்கே நாம் ஒழிவில் ஒடுக்கம் என்கின்ற ஒரு நூலை நாம் இதற்கு முன்பு நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது குறித்து இரண்டு முறை நாம் இங்கே சிறிய விளக்கங்களை கொடுத்திருக்கின்றோம். அந்த ஒழிவில் ஒடுக்கம் என்கின்ற நூல் சிவானுபவத்தை, சிவாத்வைதத்தை பற்றி பேசுகின்றது. அந்த நூலிலே இருக்கக்கூடிய 253 பாடல்களிலே அவர் சொல்லக்கூடிய அத்துணை கருத்தையும் இந்த ஒரே பாடலிலே வள்ளல் பெருமான் 8 அடிகளிலே சொல்லிவிடுகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இதை போல பல பாடல்களிலே வள்ளல் பெருமான் 5 திருமுறைகளுக்குள்ளேயும் ஒரு பாடலிலேயே அது சொல்லக்கூடிய அனுபவ நிலையை சொல்லிவிடுகிறார். அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். இப்போது தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன். இங்கே நாம் தத்துவம் என்று சொன்னால் ஏற்கனவே முன்பு சொன்ன பாடலிலே சொன்னது போல, கண்முதல் பொறியாள் என்கின்ற பாடலில் சொன்னது போல, தத்துவம் என்பது மண் முதலாகவும் சிவம் ஈராகவும் இருக்கக்கூடிய 36 தத்துவங்கள். அந்த தத்துவங்கள் ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் என்று 3 வகையாக 36 தத்துவமாக இருக்கின்றது. அந்த தத்துவங்கள் எல்லாம் மாயையிலிருந்து தோன்றியது. அப்பொழுது நாம் இறைநிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தத்துவ விசாரணை செய்ய வேண்டும். வள்ளல் பெருமான் இந்த தத்துவ விசாரம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் சத்து விசாரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் உதாரணமாக பேருபதேசத்திலேயும் கூட இந்த உடம்பை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன் நமக்கு கண் இப்படி இருக்கிறது, ஏன் காது இப்படி இருக்கிறது, ஏன் பல இடங்களிலே ரோமம் தோன்றுகிறது, பல இடங்களிலே ஏன் ரோமம் தோன்றவில்லை என்றெல்லாம் வள்ளல் பெருமான் நாம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி நாம் விசாரணை முகத்தில் இருந்தால் இந்த கண் முதலிய இந்த உறுப்புகள், இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், மனம் முதலியவைகள் எல்லாம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். முதலிலே இது என்ன என்று விசாரித்தால் அதனுடைய உண்மையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆன்ம அனுபவத்தில் கடவுள் நமக்கு அறிவிக்க தெரிந்து கொள்ளலாம். அப்படி முதலிலே தத்துவத்தை முதலிலே விசாரணம் செய்து அந்த தத்துவத்தை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் நாம் கொண்டு வருவது, அதுதான் தத்துவத்தை அடக்கி ஆள்வது. வள்ளல் பெருமான் சொல்கிறார்கள், அகவலிலே சொல்லுகிறார்கள், மிக அழகான ஒருவரையும் தத்துவங்கள் எப்படி சேட்டை செய்கிறது என்று சொன்னால் தத்துவ சேட்டையும் தத்துவ துரிசும் அதை அடக்குவது அருட்பெருஞ்சோதியினுடைய திருவருள் என்று சொல்லுகிறார். இந்த வரியை சொல்லும் போது, இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களுக்கு அந்த வரி நினைவுக்கு வரும். தத்துவங்கள் சேட்டை செய்யும், தத்துவங்களுக்கு குற்றம் ஏற்படும். இப்பொழுது கண் நாம் இந்த இடத்தில் பார்க்க கூடாது என்று சொன்னால் பாராமல் இராது, உடனே அங்கேதான் பார்க்கும். காது நீ கேளாமல் இரு என்று சொன்னால் கேட்காமல் இருக்காது, அது எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கும். இதை போல நம்முடைய தத்துவங்கள் எல்லாம் நம்மை அடிட்டித்து ஆண்டு கொண்டிருக்கின்றன. அப்பொழுது தத்துவங்களை நாம் விசாரிக்க தொடங்கினால், நீ யார், கண் என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறாயே, உனக்கு என்ன, உனக்கு என்ன பணி, நீ ஏன் இப்படி இருக்கிறாய், நீ எப்படி தோன்றினாய், உனக்கு யார் இந்த கண்ணொளியை கொடுத்தது என்று அப்படியெல்லாம் அந்த தத்துவங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்தால் அந்த விசாரணையினுடைய முடிவிலே அந்த தத்துவங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு வரும். பிறகு அந்த தத்துவங்களையும் கடந்து நாம் மேல்நிலைக்கு செல்ல முடியும். இதை நாம் சாதாரணமாக இப்போது இப்படி சொல்லிவிட்டோம். ஆனால் தத்துவங்களை எப்படியெல்லாம் கடக்க வேண்டும் என்று ஒழிவிலுடுக்கத்திலே 41வது பாடலிலே அருளே தன்மை என்கின்ற பாடலிலே மிக அழகாக சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் விளக்குகின்றார். அதற்கான உரையும் சிதம்பர சுவாமியுடைய உரையும் அதற்கான ஒளி வடிவமும் உங்களிடத்திலே வள்ளலார் ஸ்பேஸ் முதலிய இணையதளங்களிலே இருக்கின்றன. அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அல்லது அந்த நூலை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அது இன்னொரு மிகப்பெரிய தலைப்பாக அந்த தத்துவ நிகிரகம் என்பது சென்றுவிடும் ஆதலினாலே இதோடு அந்த தத்துவ நிகிரகம் என்கின்ற செய்தியை நான் சொல்லி இந்த பாடலை நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற குறிப்பை மட்டும் இங்கு தர விரும்புகிறேன். இப்பொழுது இங்கே வள்ளல் பெருமான் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் முதலிலே ஒவ்வொரு தத்துவமாக கடந்துதான் நாம் மேலேற முடியும், ஒவ்வொரு படியாக தான் மேலேற முடியும். அதை போல ஆன்ம தத்துவம் கடந்து, வித்யா தத்துவம் கடந்து, சிவ தத்துவம் கடந்து நாம் போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் முதல் அடியிலே தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன், நாங்கள் தத்துவம் எல்லாவற்றையும் தனித்தனியாக கடந்து விட்டோம். இப்பொழுது தத்துவ அதீத மேல்நிலை, தத்துவ அதீதம் என்று சொன்னால் தத்துவம் கடந்த மேல்நிலை என்று பொருள். அந்த தத்துவம் கடந்த மேல்நிலை என்ன என்று சொன்னால் அதுதான் திருவருள். அந்த தத்துவம் கடந்த மேல்நிலையிலே சித்தியல் முழுதும் தெரித்தனம். சித்தியல் என்று சொன்னால் அறிவு இயல். அதாவது இங்கே வள்ளல் பெருமான் ஒரு பொதுவாக சொல்லிவிட்டார், தத்துவங்கள் எல்லாவற்றையும் கடந்து விட்டால் அங்கே திருவருள் தரிசனம் நமக்கு வாய்க்கும். அந்த திருவருள் தரிசனத்தினாலே நமக்கு பரயோகம் கிடைக்கும். அந்த பரயோகம் என்று சொன்னால் பறையாகிய அந்த ஆதிசக்தியோடு ஆன்மா, திருச்சக்தியாகிய ஆன்மா ஒன்று சேர்வது, அந்த அனுபவம் கிடைக்கும். பிறகு அந்த அனுபவம் நீங்கி அதற்கு மேற்பட்ட அனுபவமாகிய ஆனந்தாதீதம் வாய்க்கும். அந்த ஆனந்தாதீதம் நீங்கி நிறைவாக சிவாத்வைதம் கிடைக்கும். இந்த அனுபவ நிலைகளை எல்லாம், இதற்கு இடையில் இருக்கிற இந்த அனுபவ நிலைகளை எல்லாம் வள்ளல் பெருமான் ஒரே அடியிலே மிக அழகாக சொல்லிவிட்டார். சித்தியல் முழுதும் தெரித்தனம், நாங்கள் தத்துவங்களை கடந்தோம், தத்துவங்களை கடந்து சித்தியல் முழுவதும் எல்லாவற்றையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம், அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன். இங்கே சிவநிலை என்பது அருப்பெருஞ்சுவதி ஆண்டவர் விளங்கக்கூடிய அந்த நிலை. அந்த நிலையை நாம் அறிந்து கொள்வதற்கு அங்கே போனோம். அப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொன்னால், ஒத்த அந்நிலைகன். இது இது ஒரு இது ஒரு கதை போல இருக்கும். ஏனென்று சொன்னால் நமக்கு அனுபவம் இல்லை என்பதனாலே இதை வள்ளல் பெருமான் சொல்கிறதை நாம் அப்படியே சொல்கிறோம். அதனாலே நமக்கு அனுபவம் இல்லையாதலினாலே இதை நாம் ஓரளவுக்கு இது இப்படித்தான் இருக்கும் என்று அனுமானப்படுத்தி தெரிந்து வைத்துக் கொள்வோம். இறைவனுடைய திருவுருளாலே நமக்கு அனுபவம் தோன்றுகிற காலத்தில் ஓஹோ வள்ளல் பெருமான் இப்படி சொல்லி இருக்கிறாரே அது இந்த அனுபவம் தானா என்று நாம் உய்த்துணரக்கூடிய காலம் திருவுருளால் வாய்க்கும். அப்பொழுது நமக்கு இது விளங்கும். இப்போது தத்துவங்களை கடந்தோம். தத்துவ அதீத மேல்நிலையில் இருக்கக்கூடிய பல படிநிலைகளை நாம் தெரிந்து கொண்டோம். சித்தியல் முழுதும் தெரித்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன். இப்பொழுது நான் சிவநிலையை அருத்திருஞ்சோதி இருக்கக்கூடிய அந்த நிலையை நான் பார்ப்பதற்கு போய்விட்டேன். அங்கே என்ன ஆயிற்று என்று சொன்னால் ஒத்த அந்நிலைகன். ஒத்த அந்நிலை என்று சொன்னால் ஒன்றுபட்ட அந்த நிலைக்கண். யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம். இந்த இடத்திலே ஒரு முக்கியமான விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதைத்தான் சிவாத்வைதம் என்று ஒடிவிலொடுக்கம் பேசுகிறது. வள்ளல் பெருமானும் குறிப்பிடுகிறார். இப்பொழுது ஒரு இப்படி ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நான். இப்பொழுது நாம் ஒரு ஒரு ஸ்வீட் அதாவது ஒரு இனிப்பை சாப்பிடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது இனிப்பு ஒரு ஒரு மைசூர் பாக்கு அல்லது ஏதோ ஒன்று வைத்துக் கொள்வோம். ஒரு இனிப்பு பொருள் அங்கே இருக்கிறது. அந்த இனிப்பு பொருள் ஒரு பொருள், அதை உண்ணக்கூடிய நாம் ஒரு பொருள். இப்பொழுது இனிப்பு இனிப்பு ஒரு பொருள், நாம் ஒரு பொருள். அந்த இனிப்பை நாம் உண்பதினாலே நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும், அது ஒரு அனுபவம். இப்பொழுது இதெல்லாம் வேறு வேறாக இருப்பதினால்தான் அந்த அனுபவத்தை அந்த பொருளினாலே வரக்கூடிய அனுபவத்தை நான் அதை அனுபவிக்கிறேன். இல்லை என்று சொன்னால் என்னால் அனுபவிக்க முடியாது. இந்த பொருள் மூன்றும் தனித்தனியாக இருக்க வேண்டும். அனுபவிக்கப்படுகின்ற பொருள், அனுபவிக்கின்ற பொருள், அனுபவமாகி இந்த மூன்றும் தனித்தனியாக இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும். ஆனால் இறைநிலை எப்படிப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் சிவநிலையை அடைகின்ற போது நீங்களே சிவமாக சிவமே தாமாக அங்கே மாறிவிட்டதினாலே அங்கே நாம் அனுபவிக்கின்றோம் என்கின்ற அந்த தர்போதமே இல்லாமல் போய்விடும். அதைத்தான் இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார், ஒருங்குற கரைந்து போயினம் என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது உப்பு இருக்கிறது. இந்த உப்பை ஒரு தண்ணீரே நாம் போட்டு விட்டோம் என்று சொன்னால் இப்பொழுது உப்பும் தண்ணீரும் ஒன்றாகி போய்விடுகிறது. அங்கே உப்பை நாம் காண முடியாது. உப்புக்குள்ள வடிவமே அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. அதை போல இந்த ஆன்மாக்கள் அந்த சிவநிலையை அடைகின்ற போது ஆன்மாக்கள் சிவநிலையை அடையாத வரை நான் என்றும் எனது என்றும் நான் ஆன்மா என்றும் எனக்கு அனுபவம் என்றும் நான் பறையை அடைந்தேன், பரயோகத்தை அடைந்தேன், ஆனந்தத்தை பெற்றேன், பேரின்பத்தை பெற்றேன் என்று அது சொல்லுமே தவிர அந்த நிலையை அடைந்த பிறகு அதுவே தானாய் தானே அதுவாய் ஒருங்குற கரைந்து போயினம். அழகாக சொல்கிறார் வள்ளல் பெருமான், நல்ல வார்த்தை சொல்கிறார். ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர். இப்படிப்பட்ட இந்த தத்துவ நிகரம் முதலிய இந்த நிலையிலிருந்து இந்த சிவாத்வைதம் முதலிய இந்த நிலைகளையெல்லாம் உணர்ந்து கொண்ட பெரியவர்கள் அந்த அனுபவமெல்லாம் நமக்கு எப்பொழுது கிடைக்குமோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே எங்களுக்கு திருவருள் செய்யப்பா என்று தோத்தரித்து வழிபடக்கூடிய அருட்பெருஞ்சோதியின் அரசனே என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். எனவே தத்துவத்தை விசாரித்தறிந்து தத்துவத்தை அடக்கி தத்துவ சேட்டையும் தத்துவ துரிசையும் இறைவனுடைய திருவருளாலே போக்கி தத்துவத்தை வென்று அதற்கு அடுத்ததாக திருவருள் பெற்று பரயோகம் பெற்று பரயோக நீக்கம் பெற்று ஆனந்தம் பெற்று அந்த ஆனந்தத்தினின்றும் நீங்கி சிவாத்வைதத்தை பெற வேண்டும். இந்த அனுபவத்தை நாம் எப்பொழுது பெறுவோம் என்று அற்பெருஞ்சோதி ஆண்டவனே இந்த அனுபவத்தை எனக்கு கொடுப்பா என்று இந்த பெரியோர்கள் எல்லாம் அந்த நிலையை உணர்ந்து கொண்ட பெரியோர்கள் எல்லாம் அதை எப்பொழுது நாம் அடைவோம் என்று அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை தோத்தரித்து வழிபடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டியவன் அவனே தவிர வேறு யாரும் இல்லை. எனவே அவனை தோத்தரித்து வழிபட்டு அந்த அனுபவத்தை வேண்டுகின்றார்கள். அந்த அனுபவத்தை வேண்டி அவர்கள் துதிக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியின் ஆண்டவனே என்று வள்ளல் பெருமான் இங்கே மிக அழகாக வேண்டுகின்றார். இந்த பாடலை இப்பொழுது அம்மையார் பாடுவார்கள்.
ஏழாவது பாடல். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவாதீதையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல்
சிவனிலை தேரின்றிடச் சென்றேன். ஒத்த அந்நிலைகள் யாமும் எம் உணர்வும் உறங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதியின் நரசே. அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதியின் நரசே.
இப்பொழுது இந்த ஏழாவது பாடலிலே தத்துவ நிகிரகம் தொடங்கி இதை வள்ளல் பெருமானே சொல்கிறார். தத்துவ நிகிரகம் செய்து கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் என்று ஒரே வரியிலே அழகாக அவர் உரைநடையிலே எழுதியிருக்கிறார். அந்த பாடலைத்தான், அந்த ஒரே வரியைத்தான் இங்கு நான்கு அடிகளாக சொல்லி இந்த அனுபவத்தை நாம் எப்பொழுது பெறுவோம் என்று பெரியோர்களெல்லாம் துதித்து வழிபடக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே என்று இந்த ஏழாவது பாடலிலே குறிப்பிட்டார். இதுவரையும் முதல் இரண்டு பாடல்களில் தன்னுடைய கருத்தாக வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் எங்கிருக்கிறார், அவர் தனக்கு எப்படி அனுபவமாக இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அந்த அருட்பெரும் தளத்தில் மட்டும் இல்லாமல், அந்த இடத்தில் மட்டும் இல்லாமல், தனக்கு மட்டும் உரிமை உள்ளவனாக இல்லாமல், அண்டாண்டங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அவன் உரிமைப்பட்டு எல்லா உயிர்களும் இயங்குவதற்கு திருவருள் செய்கிறான். அவன் எனக்கு மட்டும் தனி உரிமை நாயகன் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவன் என்பதை விளக்குவதற்கு அந்த இரண்டாவது பாடலிலே இறைவன் அண்டாண்ட கோடிகளில் இருக்கின்றான், அந்த உயிர்களுக்கு திருவருள் செய்கிறான், அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் விலகாமல் இருக்கிறான் என்று குறிப்பிட்டார்கள். இந்த இரண்டு பாடல்களிலும் தன்னுடைய கருத்தை குறிப்பிட்ட வள்ளல் பெருமான் அதற்கு அடுத்ததாக வந்த இந்த ஐந்து பாடல்களிலேயும் பெரியவர்கள் சொல்வதாக சொல்லுகிறார். இப்ப இது இந்த அடியை பார்த்தால் அரிதன உணர்ந்தோர் அன்முதல் படித்து தடித்திட ஓங்கும், உணர்ந்த பெரியவர்கள். அதற்கு அடுத்ததாக நாவை அசைத்திடற்கு அரிதன்று உணர்ந்துள்ளோர் உணர்ந்த பெரியவர்கள் வழுத்துகின்ற என்று குறிப்பிடுகிறார். இதை போல எல்லா பகுதியிலேயும் உணர்ந்த உரைத்த என்று வருகிறது. எனவே பெரியோர்களுடைய கூற்றாக ஞானிகளுடைய அனுபவ வார்த்தையை வள்ளல் பெருமான் இதுவரை பாடல்களிலே குறிப்பிட்டு வந்தார். நிறைவாக வள்ளல் பெருமானும் சரி ஞானிகளும் சரி கடைசியாக கடவுளை தோத்தரித்து நிற்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இறைவனை தோத்தரித்து வள்ளல் பெருமான் தன்னுடைய சீடர்களுக்கு தோத்திரத்தை இடேறும் மார்க்கமாக கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டதாக சீன சட்டையப்பர் முதலிய அவர் வழிவழி தொண்டர்களினாலே நமக்கு அந்த செய்திகளை அறிய முடிகின்றது. எனவே இறைவனை நெக்குருகி தோத்திரம் செய்து இறைவன் மீது அன்பு செய்து இறைவனே எனக்கு இந்த அனுபவத்தை கொடப்பா, உன்னுடைய திருவருளை கொடப்பா என்று வள்ளல் பெருமான் ஆறு திருமுறைகளிலேயும் உருகி உருகி வழிபடுவதைப் போல நாமும் வழிபட்டு அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடலுடைய உட்கருத்தாக சொல்கிறார். ஏனென்று சொன்னால் இறைவனே நமக்கு திருவருள் செய்தாலே ஒழிய நாம் அந்த இறைவனை தேடி அடைய முடியாது. அதைத்தான் திருமந்திரத்திலே பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில், பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது மாயை, மாயை முதலிய ஆனவங்கன்மம் மாயை முதலியவைகள். இந்த பதி பசு பாசம் என்கின்ற இந்த மூன்றிலே பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதியாகிய இறைவனை இந்த உயிர்களோ அல்லது பாசமோ போய் அவனை அணுக முடியாது. ஏனென்று சொன்னால் அவன் அணுக முடியாத பெரும்பொருளாக இருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள். திருவடி பெருமையிலும் திருவடி பெருமையிலே இறைவனுடைய பெருமையை அவ்வளவு அழகாக அவ்வளவு விரிவாக வள்ளல் பெருமான் பேசுகிறார்கள். அதை படித்தால் இறைவன் எவ்வளவு பெரியவன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வியப்பு நமக்கு தோன்றும். அதை அன்பர்கள் படித்து உய்வார்களாக. திருமந்திரத்திலே சொல்லுகிறார், பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியை போய் பசுவாகிய உயிர்களும் பாசமாகிய தலை முதலியவையும் அணுக முடியாது, ஆனால் பதி அணுகில் அந்த இறைவன் வந்தால் பசுபாசம் நில்லாது. அந்த இறைவன் நம்மிடத்தில் வந்தால் இந்த ஆன்மாவிற்கு ஆணவம் கிட்டு இறைவனோடு உயிர்கள் ஒன்றாகும் என்று குறிப்பிடுகிறார். இதே அனுபவம் தான் வள்ளல் பெருமானுக்கு நடந்தது. வள்ளல் பெருமான் தன்னுடைய மேட்டுக்குப்பன் சித்திவளாக திருமாலையிலே இருக்கின்ற போது இறைவனே வந்து தன்னை ஆட்கொண்டான் என்று அருட்பிரகாச மாலையிலே நூறு பாடல்களில் சொல்லுகிறார்கள், என்னை இறைவனே வந்து ஆட்கொண்டான், இறைவனே வந்து ஆட்கொண்டான் என்று. அதே போல தன்னுடைய நிறைவு பாடலிலேயும் கூட, என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கிறார் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். நான் அங்கே போனேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லவில்லை, இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கிறார் என்று சொல்கிறார். எனவே இறைவன் தான் உயிர்களை ஆட்கொள்ள வேண்டுமே தவிர உயிர்கள் இறைவனை நாடி எங்கும் போக முடியாது. இறைவனை நாடி மனத்திலே நினைக்கலாம், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி அந்த எண்ணம் முதிர முதிர இறைவனுடைய திருவருள் நம்மை நாடி வந்து நம்மை ஆட்கொள்ளும் என்பதை நாம் இங்கே குறிப்பாக உணர வேண்டும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். நிறைவாக கடைசி இந்த நிறைவு பாடல் எட்டாவது பாடலிலே, எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே, சிற்சபை இறைவன் நடனமாடக்கூடிய அந்த சிற்சபை, சிற்சபை என்று சொன்னால் ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு சபை என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இறைவன் விளங்குகின்ற இடம் எல்லாம் சிற்சபை தான். இதை ஒரு வேடிக்கையாக சொல்லுவார்கள், கோயில் என்று சொன்னால் பெரிய கோபுரங்கள் மதில்கள் எல்லாம் இருப்பதுதான் கோயில் என்பது அல்ல. எல்லாம் கட்டிவிட்டு அங்கே உள்ளே இறைவன் இல்லை என்று சொன்னால் அது ஒரு கோட்டை மாதிரி ஆகிவிடுமே தவிர அது கோயில் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்திலே ஒரு ஆலமரத்தடியிலே ஒரு விநாயகர் இருந்தால் அங்கே போய் எல்லாரும் சுற்றி வழிபடுகிறார்கள், கேட்டால் அதை கோயில் என்று சொல்லுகிறார். ஆக முக்கியம் என்ன என்று சொன்னால், இறைவன் எங்கு இருக்கிறானோ அந்த இடம்தான் கோயில். அதை போல இறைவன் எங்கெங்கெல்லாம் விளங்குகின்றானோ அந்த இடமே அவனுக்கு சிற்சபை. சிற்சபை என்று சொன்னால் இறைவன் ஒரு இடத்தில் இருப்பான் அந்த இடம்தான் சிற்சபை என்று அர்த்தமல்ல, இறைவன் எங்கெங்கெல்லாமோ இருக்கிறானோ அங்கெல்லாம் சிற்சபை. நம்முடைய உயிரே சிற்சபை. ஏன் என்று சொன்னால் நமக்கு உயிருக்குள் உயிராக அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் இருக்கிறான். உயிருள்யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொன்னார். எனவே நம்முடைய உயிரே சிற்சபை. ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் எறும்பிலும் ஈயிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் திருநடனம் செய்கிறான் என்பதை உணர்ந்து நாம் எல்லா உயிர்களுக்கும் காருண்யப்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய கருத்து. அதை உணர்த்துவதற்குத்தான் இங்கே எங்குமாய் விளங்கும் சிற்சபை என்று வள்ளலார் சொல்கிறார். எல்லா இடத்திலேயும் விளங்குகின்ற சிற்சபை இடத்தே இந்த பாடல் வள்ளல் பெருமானுக்கு இறைவன் கொடுத்த அனுபவத்தை பற்றி, தன்னுடைய அனுபவத்தை பற்றி வள்ளலார் பேசுவதாக அமைந்திருக்கிற பாடல். எப்படி எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே, இப்பொழுது எல்லா இடத்திலேயும் இறைவன் இருக்கிறான் இல்லையா, அவனை இங்குதான் இருக்கிறான் இங்குதான் இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. அதை அடுத்த வரியிலே சொல்லுகிறார், இது அது என உரைப்பதறிதாய், அவன் இங்குதான் இருக்கிறான் இங்கு இல்லை என்று சொல்ல முடியாதவ சொல்ல முடியாதபடி தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை. இயற்கை தனி அனுபவம் என்று சொன்னால் எல்லா உயிர்களும் நிறைவு நிலையில் அடையக்கூடிய அந்த பேரின்ப தனி சுகத்தை, அந்த அனுபவத்தை தந்து எனக்கு கொடுத்து என்னை தன்மயமாக்கி என்னையே அருட்பெருஞ்சோதி மயமாக ஆக்கி கொண்டான். அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு என்று வள்ளல் பெருமான் சொல்வது போல, நானே அருட்பெருஞ்சோதியாகி அருட்பெருஞ்சோதியே நானாக மாறி போய்விட்டோம். எனவே என்னை அருட்பெருஞ்சோதி மயமாக தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய். ஆனந்தம் இப்பொழுது மனிதர்களுக்கு ஜீவர்களுக்கு ஒரு காலத்திலே ஆனந்தம் ஏற்படுகிறது, கொஞ்ச காலத்திலே அது இல்லாமல் போய்விடுகிறது. அவைகள் எல்லாம் பொருட்களினாலே வரக்கூடிய ஆனந்தம். ஒரு உணவு சாப்பிடுகிறோம், சாப்பிடுகிற போது ஆனந்தம், அது தீர்ந்த பிறகு அந்த ஆனந்தம் போய்விடுகிறது. அப்படி அல்லாமல் என்றைக்கும் பொங்கி ததும்பக்கூடிய ஆனந்தத்தை கடவுள் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அப்படி என்னை போக்கியன் ஆகிவிட்டான். போக்கியன் என்று சொன்னார் போகத்தை அனுபவிப்பவனுக்கு போக்கியன் என்று பெயர். அப்படி நான் ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவனாக என்னை அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் மாற்றிவிட்டான். எனக்கு புத்தமுது அருத்தி, எனக்கு என்றைக்கும் மரணமில்லாத அமுதத்தை கொடுத்தான். அமுத நிலைகளை பற்றி மிக விரிவாக வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவல்லே பேசுகிறார்கள். புற அமுதம், புறப்புறாமுதம், அகப்புறாமுதம், அக அமுதம் என்று நான்கு வகையான அமுத நிலைகளை சொல்லுகிறார்கள். அந்த அமுத நிலைகளையெல்லாம் எனக்கு கொடுத்தான். கொடுத்து என்னுடைய உளத்தே அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், என்னுடைய கையிலே நம்முடைய உள்ளங்கையிலே ஒரு பெரிய பழத்தை வைத்தால், ஒரு நெல்லிக்கனியை வைத்தால் எப்படி எல்லோருக்கும் தெரியுமோ அதை போல என்னுடைய உள்ளத்தில்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் குடிகொண்டிருக்கிறான் என்று அண்டாண்டங்களும் அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய மனத்திலே வந்து அமர்ந்து எனக்கு அருள் செய்கின்றான். அப்படிப்பட்டவனாக என்னுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் இருக்கின்றான் என்று தன்னுடைய அனுபவத்தை, இந்த உலகத்திலே உயிர்களெல்லாம் பெறுவதற்கு அரிய இந்த அனுபவத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தனக்கு கொடுத்து, மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாத இயல் என கழித்தனை என்று சொல்வது போல என்னுடைய உள்ளத்திலே அவன் இருந்து எல்லா உயிர்களுக்கும் தெரியும்படியாக என்னுடைய உள்ளத்திலே அவன் அமர்ந்து கொண்டு திருவுருள் செய்கின்றான் என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கு வள்ளல் பெருமான் இந்த நிறைவு பாடலிலே குறிப்பிடுகின்றார். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
எட்டாவது பாடல்.
இங்குமாய் விளங்கும் இடத்தே இது அது என ஊரை பெரிதாய் தங்குமோரியக்கை தனியனுபவத்தை தந்தனை தன்மயமாக்கி பொங்குமாயந்த போகபோக்கியனாய் புத்தமுதருக்கியன் உளத்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருஞ்ஜோதியின் அரசே அங்கையில் கனி போன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருஞ்ஜோதியின் அரசே திருச்சிற்றம்பலம்.
நன்றி தனலட்சுமி, திருமதி தனலட்சுமி அவர்களுக்கு. இப்பொழுது நான் நிறைவாக இந்த ஒரு வரியிலே இந்த கருத்தினுடைய முழு கருத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். முதற்பாடலிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அருட்பெரு வெளியிலே அந்த அருட்பெரும் உலகத்திலே அருட்பெரும் தளத்திலே அந்த பீடத்திலே அருட்பெரும் படிப்பை விளங்குகின்றான். அவன் தனக்கு இப்படி திருவருள் செய்கின்றான் என்று மிக அழகாக அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய திருவருளை, அவனுடைய திருவருளே வடிவமாக அவன் இருக்கின்றான் என்பதை இங்கே குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக அவன் எல்லா அண்டங்களுக்குள்ளும் எல்லா புவனங்களுக்குள்ளும் அவன் இருக்கின்றான் என்பதையும் குறிப்பிட்டு அந்த உயிர்களுக்கெல்லாம் விலகாமல் அவன் அகத்தும் புறத்தும் விளங்குகின்றான் என்பதை குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக கண் முதலிய தத்துவங்களினாலும் மனம் முதலிய கரணக்கருவினாலும் இப்படி எல்லா தத்துவ நிலைகளாலும் அதற்கு மேற்பட்ட நிலையினாலும் அவனை அறிய முடியாதவனாக அவன் இருக்கின்றான் என்பதை குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக மறைகளும் அவனை அறிய முடியாத வேதங்களும் அந்த வேதத்தினுடைய அந்தங்களும் அறிய முடியாதவனாக அவன் இருக்கின்றான் என்பதை குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக அந்தங்களினுடைய இயல்பாலும் அவனை அறிய முடியாதவனாக இருக்கின்றான், அந்த அனுபவத்தினாலும் அவனை அறிய முடியாதவனாக அவன் இருக்கிறான் என்பதை குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக இறைவனுடைய வடிவம் ஏதோ என்று வரையறுத்து சொல்ல முடியாத அவன் உருவமில்லாதவனாக இருக்கின்றான், அவனை அப்படி சொல்ல முடியாத பெரிய நிலையில் இருக்கின்றான் என்பதை குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக சிவானுபவத்தை உணர்ந்து கொண்ட பெரியவர்கள் அதை எப்பொழுது நாம் அடைவோம் என்று இறைவனை துதித்து வழிபடுகின்றார்கள் என்று குறிப்பிட்டார். நிறைவாக எல்லா உயிர்களும் பெறுவதற்கு அரிய பெரிய பிரச்சினை அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று மிக அழகாக தன்னுடைய அனுபவத்தை வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார். இந்த எட்டு பாடல்களிலேயும் இந்த மிக அரிய கருத்துக்களை வள்ளல் பெருமான் நமக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த கருத்துக்களை நாமும் உணர்ந்து இந்த பாடல்களை மறுமுறையும் ஓதினால் நாம் பெற வேண்டிய அரிய உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த இசையையும் இந்த பாடல் விளக்கத்தையும் இங்கு நிறைவு செய்கின்றோம். இந்த பாடலை படிக்கும் போதும் இசையிலேயும் இந்த சொற்பொருளிலேயும் ஏதாவது குற்றம் இருந்தால் அதை சன்மார்க்க பெருங்குணத்தவர்கள் மன்னித்து எங்களுக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு அடுத்ததாக வேறு ஏதாவது ஐயம் இருந்தால் அதை கேட்டால் எங்களுக்கு தெரிந்த வகையில் அதை நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
நன்றி தேவ திரு ஆனந்த பாரதி ஐயா மற்றும் தேவ திருமதி தனலட்சுமி அம்மா அவர்களே. மிக அருமையான ஒரு விளக்கம் மற்றும் அதை பாடிய விதம் மிகவும் அருமை. விரைவாக நாம் அடுத்த பகுதியான கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அதற்கு முன் பொறுப்பாகாமை வாசிக்கின்றோம். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்மநேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்தாகாது என்று அறிந்திடல் வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தவும் பேசவும் உரிமையுள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். ஐயா நன்றி. மிகவும் சிறப்பானதொரு விளக்க உரையுடன் நீங்க வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அதுக்காக வந்து நாங்க எங்களுடைய அன்பான நன்றி. ஐயா இப்போ இப்போ வந்து வெறிய ஒரு நீங்க ரொம்ப அருமையான பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து இந்த பொருள்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம இந்த பொருளை எடுத்துக்கிட்டு நீங்க சொன்ன அந்த விஷயங்களை வந்து நம்ம மனசுக்குள்ளார அதை அசை போட்டு இன்னும் அருள்ளக்கங்களை இன்னும் நம்மளே பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறது அந்த அந்த விஷயத்தை நீங்க ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. எனக்கு ஒரு பொருள்ல மட்டும்தான் இந்த தமிழ் வார்த்தைகள்ல உள்ள ஒரு பொருள் மட்டும் தேவை. பெருமான் வந்து ஒரு இதுலயும் ஒரு பாடல்லயும் வந்து வழுத்து வழுத்து அப்படிங்கறது நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த வழுத்து அப்படிங்கறதுக்கு வழுத்துங்கிறதுக்கு
ஆமா வழுத்துதல் அப்படின்னா அந்த இறைவனை இடைவிடாது வழிபடுதல் அதுதான் வழுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனை தொடர்ந்து துதிப்பது, தொடர்ந்து துதித்துக்கொண்டே இருப்பது, இடைவிடாது துதிப்பதற்கு வழுத்துதல் என்று பொருள். பணிவது, வழிபடுவது, அதுதான் அது வழிபாடுங்கிற சொல்லு. வழிபாடு அந்த அதனுடைய சொல்லிலிருந்து தொடர்பான சொல்லுதான் வழுத்துதல் என்பது.
புரிஞ்சது. அப்புறம் அழகுராது அப்படின்னு ஒரு இடத்துல ஐயா பெருமான் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. அழகுராது அப்படின்னா அழக்க முடியாதுன்னு எடுத்துக்கலாங்களா?
ஆமா ஆமா, அதாவது அதுக்கு வந்து ரெண்டு பொருள் இருக்கு. அதாவது ஒன்று நீங்க சொல்றது அழகுராது என்றன்னா அதனுடைய தன்மையை அளவிட முடியாதது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அழகுராதுன்னா அந்த இடத்திலிருந்து நீங்காமல் குறையாமல் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கு. ரெண்டுமாகவும் கொள்ளலாம், ரெண்டுத்துக்கும் அங்க பொருள்படும்.
சரிங்க, நீங்காமல் அப்படிங்கிற இருக்குது அப்படிங்கிறீங்க. சரிங்க,
ஆமா நீங்காமல் அப்படி கொஞ்சமும் குறையாமல், அந்த திருவருள் கொஞ்சமும் குறையாமல் என்கிற அர்த்தமும் வச்சுக்கலாம். அதை அளக்க முடியாமல் அது நிறைவாக இருக்கிறது, ரெண்டும் ஒரே தான், சிமிலரா தான் வரும். அது அப்படி ரெண்டுத்துக்கும் சொல்லலாம்.
சரி, ரொம்ப நன்றிங்க. இதுதான் எனக்கு தேவைப்பட்ட ஒரு விளக்கம். மற்ற அன்பர்கள் உங்களுக்கு வேற ஏதோ விளக்கம் தேவைப்பட்டதுன்னா நம்ம ஆனந்த பாரதி ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா அன்பர்கள் இப்ப நீங்க எதுவும் பேசல அப்படின்னா நீங்க மியூட்ல இருந்துருங்க, ஏன்னா இல்லைன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும். உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருந்தா நம்ம ஆனந்த பாரதி ஐயா கிட்ட கேளுங்க.
பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையா, நான் ராஜி பேசுறேன். மிக மிக அற்புதமான விளக்கம், அரிய பல அரிய கருத்துக்கள் எல்லாம் மிக தெளிவா சொன்னீங்கய்யா. உங்களுடைய தெளிவான விளக்கம், இத்தனை முறை இந்த அருப்பெருஞ்சோதி அட்டகத்தை படிச்சிருக்கோம், இவ்வளவு தெளிவான விளக்கம் ஒவ்வொரு பாடலுக்கும் அவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப நன்றியா, மிக அற்புதமான விளக்கம். அதோடு கூட தனலட்சுமா அவங்க இசையால எல்லாரையும் மயங்க வச்சு அப்படி அற்புதமா பாடினாங்கய்யா. அது வந்து அவ்வளவு தெளிவான, அவ்வளவு புரிஞ்சுகிட்டு பாடினது எங்களுக்கு மிக அற்புதமான விளக்கத்தோடு கூடிய இசையும் கிடைச்சது நாங்க பண்ண பாக்கியம்தான் இன்னைக்கு. ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் இதுவரைக்கும் நாங்க கேட்டுக்காத விளக்கம். ஒவ்வொரு வரியையும் விளக்கி விளக்கி சொன்னது ரொம்ப, திரும்ப இனிமே அட்டகம் படிக்கிறப்பெல்லாம் எங்களுக்கு தெளிவான முறையில அதை புரிந்து படிக்கக்கூடிய அளவுல இருந்தது. யா மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சி எங்களுக்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த விளக்கங்கள், அம்மா பாடின இசையோடு கூடிய பாடல்கள் மிக மிக அற்புதமான இருந்ததுயா. அம்மாவுக்கு நன்றி. நல்ல ஒரே ஒரு பிரகிருதி மாயின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? அத பற்றி ஒரு ஒரு சிறிய விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கு.
நிச்சயமா நிச்சயமா. அதாவதுங்கம்மா, இப்ப இறைவன் அடிப்படையா பாத்தீங்கன்னா, இறைவன் வந்து இந்த உலக உயிர்கள், முதல்ல இறைவன் இருக்கிற இடத்துலதான் உயிர்களும் இருக்கு. ஆனா உயிர்கள் வந்து என்னன்னா ஒரு இருட்டுல, ஒரு ஆணவம் என்கின்ற ஒரு துன்பப்பட்டு, அந்த அது ஆணவம்னா அப்படின்னா நாம நான் எனதுன்னு சொல்றோம். அதையும் தாண்டி ஆணவம் என்பது தன்னையும் காட்டாது, நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க விடாது, நாம யாருன்னு தெரிஞ்சுக்க விடாது, எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்க விடாது, தன்னையும் காட்டாது, தலைவனையும் காட்டாது, அந்த மாதிரி ஆணவம். உயிர்களுக்கு எல்லாம் விளக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு, உயிர்கள் எவ்வளவு விளக்கம் அடையும்னா அது அனுபவப்பட்டாதான் அடையும். அப்ப அது அனுபவத்துக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்தை உண்டாக்குறார். உலகத்தை எப்படி உண்டாக்குறாருன்னா, இறைவனே உண்டாக்குற. இறைவன் எப்படி ஆதியில இருக்காரோ அதே போல இந்த பாசம் என்கின்ற ஒரு பொருளும் ஆதியில இருக்கு, மாயின் செல்லிகள்லாம் ஆதியிலே இருக்கு. அப்படி என்ன செய்யறாரு, அந்த இறைவன் கட்டளை இருக்கு, இறைவன் அதை என்ன சொல்லுவாங்க, இறைவன் வந்து அதுக்கு நிமித்த காரணம்னு சொல்லுவாங்க. நிமித்த காரணம்னா இறைவன் கட்டளை பிறப்பிக்கிறார், இந்த உயிர்கள்லாம் இந்த உயிர்களுக்கு பக்குவம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த உலக இந்த உலகங்களை எல்லாம் சத்தி சத்தர்கள்னு சொல்றாங்க. இப்ப நம்முடைய அறுத்தறிஞ்சோதி அகவல்ல சத்தி சத்தர்கள்ல நிறைய வளர் வருவான்னு சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய இயக்கத்தை இறைவன் வந்து அவனுடைய ஆணையை ஏற்று அதை நடத்துவதற்கு நிறைய தெரியுதுன்னு இல்லைங்களா, அதனால சத்தி சத்தர்கள் சொல்றாங்க. அப்ப மாயை இப்ப எப்படி ஒரு உதாரணத்துக்கு, ரொம்ப சாதாரணமா ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பானை செய்யணும்னா ஒருத்தர் பானை செய்யறதுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு, அந்த பானையை செய்ய வேண்டியவர் ஒரு பிரியவர், அந்த பானையை செய்ய எதுல இருந்து செய்யணும்னா மண்ணில இருந்து செய்யணும், மண் இல்லாம பானை செய்ய முடியும். அதே போல மாயை என்பது மண், அந்த பானையை செய்கின்றவர்கள் சத்தி சத்துகள், அகவல்ல சொல்லக்கூடிய நீர் நீரிலை சக்திகள் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அவங்க தான் அந்த அந்த பானையை செய்யறாங்க, அதாவது அந்த இந்த உலகத்தை எல்லாம் உண்டு பண்றாங்க. இதை செய்ய சொன்னது கடவுள். ஏன் செய்ய சொன்னாருன்னா, ஆன்மாக்கள் எல்லாம் விளக்கம் பெற வேண்டும், ஆன்மாக்கள் எல்லாம் பக்குவம் பெற வேண்டும், ஆனாமலத்திற்கு நிவர்த்தி ஆகி அந்த எல்லா ஆன்மாக்களும் பேரின்ப பெருவாழ்வை அடைய வேண்டும், நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி இறைவன், அதே மாதிரி ஆன்மாக்களும் இருக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறார். அப்படி நினைக்கிறதுனால அவர் அப்படி செய்யும். அப்படி இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணுகிற இறைவனுடைய அந்த மாயையை வந்து என்ன சொல்றாருன்னா, மாயை மூன்று வகையாக அதுல பிரிவுள்ள இருக்கணும். இது கொஞ்சம் தத்துவ விசாரமா போகும், இது வந்து சித்தாந்தம், வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஆறு அந்தங்கள்ல சித்தாந்தம் இதை மிக தெளிவா பேசுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயை மண் இருக்கு இல்லைங்களா, இப்ப மண் வந்து எப்படி நம்ம சொல்றோம், மண் ஒரு பக்குவத்துல இருக்காது, சில மண் களிமண்ணா இருக்கும், சிலது வண்டல் மண் இருக்கும், சிலது கருப்பு மண் இருக்கும், சிகப்பு மண் இருக்கும், அந்த மாதிரி அந்த மாயை பல்வேறு வகையா இருக்கு, அது மூன்று வகையா இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நல்ல உயர்ந்த தரத்துல இருக்கிற மாயையை வைத்து, உயர்ந்த இப்ப நல்ல தரத்துல இருக்கிற மண்ணை வைத்து நல்ல பானை செய்வது போல, உயர்ந்த தரத்துல இருக்கிற மாயையை வைத்து சிவசத்துவத்தை உண்டு பண்றாங்க. அந்த சிவ தத்துவம், அந்த சிவ தத்துவம் வித்யா தத்துவம், அது சுவீகரிக்கக்கூடிய தத்துவங்களை அது இயக்குது. அதற்கு அடுத்த லெவல்ல இருக்கிற மாயை, அசுத்த மாயை வச்சு அதற்கு அடுத்த தத்துவம் வித்யா தத்துவத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அதற்கு இதெல்லாம் இறைவனுடைய திருவுருளாக மேட்டதா சித்தாந்தத்துல எழுதியிருக்காங்க. அந்த வள்ளல் பெருமானும் அதை எடுத்துதான் இதெல்லாம் சொல்றாரு, அதை ஒத்துக்கொண்டு சொல்றாரு. அதே மாதிரி கடைசி நிலையில சொல்றதுதான் பிரகிருதி மாயைங்கிறது, அதாவது மாயையினுடைய கடைசி தரம். அந்த மாயையினுடைய கடைசி தரத்தை எடுத்து அந்த மாயையிலிருந்து உண்டானதுதான் நம்முடைய உடம்பு முதலியவைகள்லாம், கண்ணு காது மூக்கு வாய் இந்த பஞ்ச இந்திரியங்கள் பஞ்சபூதங்கள் மனசு முதலியவைகள் எல்லாம் பிரகிருதி மாயையிலிருந்து உண்டானது. அதனால பிரகிருதி மாயை என்பது மாயையினுடைய கடைசி கூறு, அதுதான் நம்முடைய உலகத்துக்கு முதற் காரணம். பானையிலிருந்து மண்ணிலிருந்து பானையை செய்வது போல இந்த பிரகிருதி மாயிலிருந்துதான் இந்த உலகங்கள் தோன்றி இருக்கின்றன. இந்த இப்படி இந்த இது வந்து ஆன்ம தத்துவம் பிரகிருதி மாயினால தோற்றுவிக்கப்பட்டன. இயக்கம் எப்படி இருக்குன்னா, சிவ தத்துவங்கள் வித்யா தத்துவத்தை இயக்க, வித்யா தத்துவங்கள் ஆன்ம தத்துவத்தை இயக்குது. இதுதாங்கம்மா இதுக்கு ஒரு ஸ்டார்ட் ஆன விஷயம். பிரகிருதி மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மாயையினுடைய கடைசி கூறு, அதுதான் இந்த உலகத்துக்கு முதற் காரணம். அந்த மாயினாலதான் இந்த உலகங்கள் இறைவனுடைய திருவருளால உயிர்கள் பக்குவப்பட வேண்டும் என்று சிருஷ்டி பண்ணப்பட்டது. அதே வள்ளல் பெருமான் அகவல்ல அதை அகவல்லே சொல்றாங்க, அதை அருட்பெருஞ்சோதி அட்டகத்திலேயே சொல்றாங்க.
மிக்க நன்றிய, அற்புதமான விளக்கம். நம்ம உயிரை விளக்கங்களும் இருக்கியா?
ஆமா ஆமா, இது வந்து இந்த அருட்பெருஞ்சோதி அட்டகம்ங்கிறதுங்கம்மா ரொம்ப ஆறாம் திருமுறையில ரொம்ப ஒரு தெளிவான பகுதி. இதுல பாருங்க, ஆரந்தத்தை சொல்றாரு, ரொம்ப தத்துவ விளக்கங்களும் நிறைய சொல்றாரு, தத்துவங்களை பத்தி சொல்றாரு, ஆரந்த அனுபவத்தை சொல்றாரு, ரொம்ப பெரிய பெரிய சடாந்த அனுபவங்களை சொல்றாரு, அண்டங்களை பத்தி பேசுறாரு, ரொம்ப அதிகமான ஒரு தெளிவுள்ள பகுதி. இதை வந்து நாங்க சொன்னது வந்து சில ஒரு சதவீதம் கூட சொல்லலாம், அந்த வார்த்தைக்கு பொருள் சொன்னமே தவிர, இது வந்து இதுக்கு ஒரு முழுமையான பொருள். இதை வந்து இதை நீங்க உணர்ந்து கொண்டு இதை நீங்க திரும்ப திரும்ப படிச்சு இதே நீங்க சிந்தனை பண்ணி பார்க்க பார்க்க அந்த கடல ஆழத்துல நீங்க போற மாதிரி இந்த அருப்பாக்களுடைய ஆழம் வந்து ரொம்ப போய்கிட்டே இருக்குமா. நீங்க வேற யார்ட்டையுமே கேட்க வேணாம், நீங்க அந்த பாடலை கொஞ்சம் புரிந்து கொண்டு இறைவனுடைய திருவள்ளி சிந்தனை செய்து படித்தால் உங்களுக்கு நிச்சயமாகவே எல்லாமே நல்லாவே இருக்கும்.
கண்டிப்பா கண்டிப்பா.
அதுக்கு ஒரு தூண்டுகோல் அவ்வளவுதான், இது அவ்வளவுதான். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் சொல்ற மாதிரி இதுக்கு ஒரு சின்ன தூண்டுகோல் தான் இந்த இந்த உரை இந்த பாடல்கள் தான், அவ்வளவுதான்.
தூண்டுகோல் ஏற்றி எங்களை ரொம்ப பிரகாசமா எரிய வச்சுட்டீங்க, ரொம்ப நல்ல விளக்கங்கள். உயிரே சிற்றபை அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து இன்னைக்கு புதுசா இருந்தது, அது உயிரே நம்ம சிற்றபை தானே அப்படின்றது ரொம்ப அற்புதமான விளக்கங்க. மிக மிக நன்றி,
ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
ஐயா நான் ஜெயராஜ் பேசுறேன், தனிப்பெருங்கருணை.
ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
உண்மையிலேயே இன்றைக்கு அருமையான விளக்கு ஐயா, வரிவரியா நீங்க சொன்னீங்க. இனிமே நாங்க அட்டகம் படிக்கிறப்ப இதை எப்படி படிக்கணும்னு நல்ல நல்ல படிப்போம் ஐயா, இது ஒரு நல்ல விளக்கமா இருந்தது ஐயா. அம்மா அவர்கள் அம்மா வந்து அந்த இசையோட படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்னு எங்களுக்கு கிடைச்சது, நல்ல விளக்கமா இருந்தது. இனி வார வாரம் படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நல்லா புரியுது ஐயா.
நன்றி
நன்றி ஜெயராஜ் ஐயா, ராஜியம்மா. அடுத்தது இப்போ அன்பர்கள் வேற யாருக்கும் இந்த கேள்விகளும் இருக்குதா?
பாரதி மணிகண்டன் பேசுறேன், பெங்களூர்.
அட்டகத்தை
வந்து தனியா கூட படிக்கலாம் இல்லைங்களா? அது அகவல் முடிச்சுட்டு தான் படிக்கணும்.
இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல, தனியா கூட, அதாவது அருப்பாக்கள்ல இருக்கிறத நிச்சயமா தனியா படிக்கலாம். அது ஒரு மரபா என்ன பண்றாங்கன்னா, அருட்பெருஞ்சோதி அகவல் பாடின பிறகு அட்டகம் பாடுறதுன்னு வச்சுட்டாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, நம்ம வந்து நம்முடைய இயல்புக்கு ஏற்ப நம்ம ஒவ்வொரு பாடலையும் கூட தனித்தனியா நிச்சயமா படிக்கலாம்.
சரிங்க.
அப்போ இவ்வளவு நாளா சித்தாவே என்றது நமக்குள்ள, பட் இங்க ஐயா கடைசி பாடல்ல எங்குமாய் விளங்கும் சிற்சபை எடுத்துக்கும்போது அது நம்மள கடந்து இருக்குல்ல, பொதுவா இருக்குல்ல, அது சிற்சபை என்ற பொருள். சிற்சபை என்பது
அதாவது எங்குமாய் விளங்கும் சிற்சபைன்னா எல்லா இடத்திலையும் விளங்குகிறது அப்படின்னு. அது அது அடுத்த வரையிலே அது கிளாரிஃபை பண்றாரு அவர். என்னன்னா இது அது என்ன உரைப்பரிதாயின்னு சொல்றாரு. இது இங்கதான் இருக்கு, இங்கதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த இறைவனுடைய இறைவன் எங்கெல்லாம் இருக்கானோ அதெல்லாம் சிற்சபை. அது மாதிரி அதுக்குதான் ஒரு உதாரணம் நம்ம சொன்னோம், பிள்ளையார் எங்க இருக்காரோ அதுதான் கோயில், இறைவன் எங்க இருக்காரோ அது கோயில். அது மாதிரி இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அதெல்லாம் சிற்சபை. இறைவன் நம் உயிர்க்குள்ள இருக்கிறோம், அதனால நம்முடைய உயிரே சிற்சபை. இறைவன் எங்க பஞ்சபூதத்துல இருக்கிறதுனால அதுக்கே அவனுக்கு சிற்சபை. அதனாலதான் கோயில்கள்லாம் அந்த பஞ்சபூதத்தின் பேரால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால எங்குமாய் விளங்கும் சிற்சபை, சிற்சபை இல்லாத இடமே இல்லை, இறைவன் இல்லாத இடமே இல்லை. அதனால எல்லா இடமுமே அவனுக்கு சிற்சபை என்று சொல்லி இது அது என உரைப்பரிதாய். அதனால இறைவன் இங்க இருக்கா அங்க இருக்கான்னு சொல்ல முடியாதுன்னு ரொம்ப அழகாகவே வல்லம் விதமா நாங்க குறிப்பிடுறாங்க. அந்த ரெண்டு அடியிலேயே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க.
நன்றி,
ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி.
நண்பர்களுக்கு வேற யாருக்கும் இந்த கேள்விகளும் இருக்குதா, இல்ல நம்ம நிறைவு பண்ணிடலாமா இந்த நிகழ்ச்சி?
நிறைவு பிரச்சனையா, நிறைவுக்கு முன்னாடி அவங்கள எட்டு பாடல்களையும் திரும்ப பாட
அல்ல, ஒரு முறை அவங்க பாடணும்னு ஐயா கேட்டுக்கிட்டாங்க, நான் பாட
சொல்றேன்.
மன்னிக்கணும், அதுக்கு முன்னாடி அதாவது இந்த இது ஓரளவுக்கு பயன் உள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஐயா அம்மா எல்லாம் பேசினாங்க, அதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இறைவன் இதை இதை ஒரு நாங்க ரொம்ப பெரிய அளவுக்கு இதை சொல்லல, இருந்தாலும் இது ஒரு 1% இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இதை இன்னும் சிறப்பா ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இதில் இருந்தாலும் அதை எங்ககிட்ட நீங்க சொல்லுங்க, நாங்க அதை திருத்தி மறுபடியும் அதை இன்னும் சிறப்பா செய்வதற்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். முடிந்த வரைக்கும் எங்களால அது ஏதாவது குறை இருந்தால் அதை நாங்க திருத்திக் கொள்வதற்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அதை உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்காவது அதிகமா இல்லைன்னாலும் ஓரளவுக்காவது இது பயன் தந்திருக்கும் அப்படிங்கறது அப்படின்னு நான் நம்புறேன். அதுதான் நான் நீங்க தெரிவிக்க வேண்டியது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த வளல் பெருமானுடைய இருவருக்கு நாங்கள் என்றைக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி, நன்றி திரு தேவி திரு ஆனந்தவாரதி ஐயா அவர்கள். ஐயா இப்ப நீங்க அம்மா நீங்க வேணா அந்த எட்டு பாடல்களையும் முழுவதுமா நீங்க படிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் நிகழ்ச்சிய.
அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து நெல்லிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலையமந்த அருட்பெரும் கதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தியின் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதியன் அரசே. குலவு பேரண்ட பகுதியோரந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகண்ட பற்பல பொருள் திரளும் விலகுராதகத்தும் புறத்துமேலிடத்தும் மெய்யறிவானந்தம் விளங்க அலகுராதுழியாது அதுவகில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி என்னரசே. கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவாள் என் முதல் கூறுட
கருத்தினால் பரத்தால் இசைக்கும் பரம்பர உணர்வாள். விண்முதல் பறையால் பராவர அறிவாள், விளங்குவதறிதென உணர்ந்தோர். அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் பருப்பெருஞ்சோதியின் அரசே. நசைத்த மேனிலை ஈவென உணர்ந்தாங்கே, நந்தியும் கண்ணூராதந்தோ. வீசைத்த மாமரைகள் உயங்கின மயங்கி, திரும்பின ஏனில் அதன் இயலை. இசைத்தல் எங்களமோ ஐயகோ சிறிதும் இசைத்திடுவேன் என நாவை. அசைத்திடக் கருவின்று உணர்ந்துளோய் வழக்கும் அருப்பெருஞ்சோதி என் அரசே. சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ, நித்த நாய்தாந்த நிலையனுபவமோ, நிகழ்விட முடிவின் மேல் முடிவோ. சுத்த முதலைய கவர சத்ததுவோ, பொருளியல் அறிந்திடம் எனவே. அத்தகை உணர்ந்தோர் குறைத்துறைத்தேத்தும் அருப்பெரும் ஜோதியின் அரசே. ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ வித்தோ. தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ, திகழ்ந்திடுமானதோ அதுவோ. யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ, உரைப்பவெற்றோ என உணர்ந்தோள். ஆகமோதுரைத்து வழுத்த நின்றோங்கும் அருப்பெருஞ்ஜோதி என்னரசே. தத்துவம் அனித்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவாதீதவின் நிலையில். சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல், சிவநிலை தெரிந்திட சென்றேன். ஒத்த நிலைகள் யாமும் எம் உணர்வும் பொருங்குற கரைந்து போயினம் என்று. அத்தகை உணர்ந்தோர் வழுக்கனும் ரோங்கும் பருப்பெனும் ஜோதி என் அரசே. எங்குமாய் விளங்கும் சிற்றவையிடத்தே, இது அதை என ஊரை பரிதாய். தங்கும் ஒரு இயற்கை தனியனுபவத்தை தந்தனை தன்மயமாக்கி, பொங்குமானந்த போகபோக்கியனாய் புத்தமுதருத்தியின் உளத்தே. அங்கையில் கண் போன்று அமர்ந்தருள் புரிந்த கருப்பெருஞ்சோதியின் அரசே. அங்கையில் கனி போன்று அமர்ந்தருள் புரிந்த கருப்பெருஞ்சோதியின் அரசே. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க, வள்ளல் மதுரடி வாழ்க வாழ்க.
நன்றி, மிக்க நன்றி.
நன்றி.
இந்த அருட்பெருஞ்சோதி அட்டகத்தை வந்து அருமையான ஒரு இனிமையான ஒரு குரல்ல ரொம்ப அழகா எங்களுக்காக பாடிய தனலட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஒரே ஒரு விண்ணப்பம் ஐயா, இப்ப அந்த கஜா போஷங்கள்ல ஜனங்க நிறைய பேர் உயிர் செய்யறதுனா அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஐயா.
கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம் ஐயா. நம்ம விண்ணப்பம் வாசிக்கும் போது நம்ம ராஜ்யமா அது அதுக்கான பிரார்த்தனையும் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்த பாரதி ஐயாவுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிருகிய மிக குறுகிய காலத்துல நம்மளுக்காக வந்து இந்த ஏற்பாட்டினை ஐயா பண்ணாரு. அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தை ஒதுக்கி இது மட்டும் இல்லாம இதுக்கான இந்த படிப்பதுக்கான தன்னை தயார்படுத்தி கொண்டதுக்காக அதுக்கும் நேரம் ஒதுக்கி நம்மளுக்காக ஐயா அம்மாவும் இந்த நிகழ்ச்சியை வழங்கியதற்கு நாம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அம்மா தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் ஆன்மலாபம் பெற்று சீரும் சிறப்போடும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் துணை கொண்டு வளல் பெருமானின் துணை கொண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் விண்ணப்ப வைக்கின்றோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.
நன்றி, ரொம்ப நன்றி, மிக்க நன்றி.
தற்போது நம்முடைய ராஜி அம்மா அவர்கள் விண்ணப்பம் வாசிப்பார்கள். ராஜி அம்மா, நீங்க விண்ணப்பம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கஜா புயலால பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சேர்த்து இன்னைக்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, சத்திய சிறு விண்ணப்பம் எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளை, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரே, திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, திருவருள் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம், சர்க்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம். நமது கஜா புயலால் பாதிப்பு அடைந்துள்ள நமது மக்கள் அனைவருக்கும் சாந்தி அடைந்து எல்லாம் உள்ள இறைவன் அவர் எல்லோருக்குமே ஆண்டவன் அருளால் எல்லாவித உயிர்களும் இன்புற்று வாழ்ந்து இழந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பெற நம் ஆண்டவன் அருளை வள்ளல் பெருமானை வேண்டி பிரார்த்தித்து கூட்டு பிரார்த்தனையோடு அவர்கள் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் அருள் இறைவன் அருள் புரிவாராக என்று வேண்டி நமது கஜா புயலால் பாதிப்படைந்துள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களையும் அந்த ஆண்டவன் கூடிய விரைவில் அவருடைய அருளை புரிந்து மீண்ட பொருட்களை எல்லாம் அவர் மீண்டும் அவர்களை அனைவரும் பெற்று நலமுடன் வாழ நமது வள்ளல் பெருமான் புரிந்து அருள் புரிவாராக என்று வேண்டிக் கொள்கிறோம் அனைவரின் சார்பாகவும். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா, மிக்க நன்றி.
மிக்க நன்றி, மிக்க நன்றி அம்மா. அடுத்து நம்ம ஜோதி பாடல், இந்த ஜோதி பாடல் பாடிடுறீங்களா?
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி, ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாமஜோதி சோமஜோதி வானஜோதி ஞானஜோதி,
மாங்க ஜோதியோக ஜோதி வாழ ஜோதி நாள ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏல ஜோதி வீத ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி வேக பாடல் நீர் பாடலி வாதி ஞான போதலி வாழ்க வாழ்கநாதனி அருப்பெருஞ்சோதி அடிப்பெருந்தருமை அருப்பெருஞ்சோதி.
நன்றி. ஜோதி பாடல் பாடிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழி என்னை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் அல்ல மணிமன்றம், வாழி வாழி
வாழி அடுத்து
வாழி நரராயன், வாழி என் ஆண்டவன், வாழி என் கோணருள், வாய்மை என்றும் வாழி, எம்மான் புகழ் வாழி, என் நாதன் மலர்பதங்கள் வாழி, மெய் சுத்த சன்மார்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, இவ்வையமும் வானமும் மற்றமும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்பத்து வாழ்க, கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி.
நன்றி.
வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
நன்றி.